from the conference center
Salt Lake City in ஆலய சதுக்கத்தில் உள்ள மாநாட்டு மையத்திலிருந்து இது பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 183வது அரையாண்டு பொது நாட்டு மாநாடு பொது அதிகாரிகள் மற்றும் சபையின் பொது அலுவலகத்தில் இருந்து சொற்பொழிவாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்த கூட்டத்தின் இசையை மார்மன் ஆசரக்கூட பாடற்குழு வழங்குகிறது இந்த ஒளிபரப்பு பானவியல் விநியோகத்தால் ஒரு பொது சேவையாக வழங்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் நிலையின் மறுமதிப்பு ஒளிப்பதிவு எழுத்து வடிமாக்குதல் மற்றும் பிற பயன்பாடுகள் எழுத்து மூலமான அனுமதியின்றி தடை செய்யப்பட்டுள்ளது சபையின் பிரதான தலைமையின் இரண்டாம் ஆலோசகரான தலைவர் டிடியர் எப் உக்தோர்ஃப் இக்கூட்டத்தை நடத்துவார்
சகோதர
சகோதரிகளை பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபை 183வது அரையாண்டு பொது மாநாட்டின் 4வது கூட்டத்துக்கு உங்களை வரவேற்கிறோம் மாநாட்டுக்கு தலைமை தாங்கும் தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் நான் இக்கூட்டத்தை நடத்துமாறு சொன்னார் வானொலி தொலைக்காட்சி இணையதளம் அல்லது செயற்கைக்கோள் ஒளிபரப்பு மூலம் உலகம் முழுவதிலும் இருந்து இந்த செயல்பாடுகளில் பங்கேற்கும் உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவிக்கிறோம் இக்காலையில் வந்திருக்கும் பொது அதிகாரிகள் பொது துணை குழு தலைமைகள் மற்றும் பிறரையும் பாராட்டுகிறோம் மார்க் வில்பர்க் வழிநடத்தலின் கீழ் கிறிஸ்டியன்சன் மற்றும் ரிச்சர்ட் இலையட் ஆர்கன் வாசிக்க இக்கூட்டத்துக்காக இசை டேபர்நாக்கல் செயற்கை சேர்ந்து இசைக்குழுவால் வழங்கப்படும் சேர்ந்து இசைக்குழு இக்கூட்டத்தை ஸ்வீட் இஸ் த வொர்க் பாட தொடங்கியது இப்போது ரிஜோய்ஸ் த லார்ட் இஸ் கிங் பாடி நம்மை வழங்குவார்கள் பின்பு ஆரம்ப ஜெபம் ஆரம்ப வகுப்பு பொது தலைமையில் இரண்டாம் ஆலோசகரான சகோதரி செரில் எஸ்பிளன் செய்யப்படும்
எங்களுடைய அன்பான பரமபிதாவே இந்த குயரோடு சேர்ந்து
எங்களுடைய இருதயங்களை எழுப்பி, எங்களுடைய குரல்களை எழுப்பி, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் எங்களுடைய இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிறார். தலைவர் தாமசஸ் மான்சன் ஆகிய எங்களுடைய தலைவருக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் 12 குழுமத்தினருக்காகவும் உம்முடைய வேலையில் பணி செய்கிற எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய துணை இன்றைக்கு எல்லாரோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சத்தியத்தை தேடி வருகிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய சாட்சிகள் பலப்படுத்த நாங்கள் கெஞ்சி கேட்டுகிறோம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில், ஆமென்.
The choir will now sing.
இப்போது சேர்ந்த இசைக் குழு Master of the Tempest is Raging பாடுவர். இசைக்கு பின்பு பிரதான தலைமையில் முதலாம் ஆலோசகரான தலைவர் ஹென்றி பி ஐரிங் பேச கேட்டு மகிழ்வோம். அவரை தொடர்ந்து 12 அப்போஸ்தலர் குழுமத்தின் முதலாம் ஆலோசகர் மூப்ப டாலினே சோக்ஸ் பேசுவார். பின்பு இளம் பெண்கள் பொது தலைவர் சகோதரி பானி ஆஸ்கர்சன் நம்மிடமே பேசுவார்.
Shadow.
this year
இந்த ஆண்டு எங்கள் இரண்டு பேர பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்வர். சில ஆண்டுகளுக்குள் அவர்களது ஒன்றுவிட்ட சகோதரர்கள் 10 பேராகிலும் குடும்ப சிருஷ்டிப்பு என்ற அற்புதமான உலகினுள் பின்தொடர்கிற ஒரு கட்டத்தை தங்கள் வாழ்வில் எட்டுவார்கள். அந்த மகிழ்ச்சியான எதிர்பார்ப்பு அவர்கள் என்னிடம் ஆலோசனை கேட்டபோது என்னை ஆழ்ந்து சிந்திக்க செய்தது. அவர்கள் கேட்டார்கள், மகிழ்ச்சிக்கு வழிநடத்தக்கூடிய எந்த தேர்வுகளை நான் செய்ய வேண்டும்? மாறாக மகிழ்ச்சியின்மைக்கு என்னை வழிநடத்தக்கூடிய தேர்வுகள் யாவை? பரலோகப்பிதா நம் ஒவ்வொருவரையும் தனித்தன்மையோடு உருவாக்கியிருக்கிறார். நம்மில் எந்த இருவரும் சரியாக அதே அனுபவத்தை பெறவில்லை. எந்த இரு குடும்பங்களும் ஒன்று போலில்லை. ஆகவே குடும்ப வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பது என்பது பற்றி ஆலோசனை அளிப்பது கடினம் என்பது ஆச்சரியமில்லை. இருப்பினும் ஒரு அன்பான பரலோகப்பிதா தன் பிள்ளைகள் அனைவருக்கும் மகிழ்ச்சிக்கான ஒரே பாதையை தான் ஏற்படுத்தியிருக்கிறார். நமது தனிப்பட்ட குணங்கள் அல்லது நமது அனுபவங்கள் எதுவாயிருந்தாலும் மகிழ்ச்சியின் திட்டம் ஒன்று இருக்கிறது. அத்திட்டம் எல்லா கட்டளைகளையும் பின்பற்றுவதாகும். என் பேரப்பிள்ளைகள் உள்ளிட்ட நம் அனைவருக்கும் திருமணம் பற்றி சிந்திக்கும் போது சவால்களை சந்திக்க உதவக்கூடிய மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையின் மையத்துக்கே வழிநடத்தக்கூடிய ஒரு மிஞ்சிய கட்டளை இருக்கிறது. சூழ்நிலைகள் ஒரு பொருட்டின்றி இது எல்லா உறவுகளுக்கும் பொருந்தியிருக்கிறது. இது நமது வேதங்கள் முழுவதிலும் நமது நாட்களின் தீர்க்கதரிசிகளின் போதனைகளிலும் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. அன்பு கலந்த மகிழ்ச்சியுடன் என்றென்றைக்கும் வாழ விரும்பும் அனைவருக்கும் கர்த்தரின் ஆலோசனையின் வேதாகம வார்த்தை. அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். அந்த எளிய வாசகத்திலிருந்து குடும்பங்களில் மகிழ்ச்சிக்கு வழிநடத்தக்கூடியவை தேர்வுகள் என்ன என்பது பற்றி நான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் சுருக்கி கூறுவது கடினமல்ல. இக்கேள்வியோடு நான் தொடங்குகிறேன். கர்த்தரை என் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நேசிப்பதற்கு எந்த தேர்வுகள் என்னை வழிநடத்தியுள்ளன? எனக்கு கர்த்தரின் பாவ நிவர்த்தி மூலம் மன்னிப்பின் ஆனந்தத்தை நான் உணர்ந்த இடத்தில் என்னை வைப்பதே எனது தேர்வாகும். பல ஆண்டுகளுக்கு முன்பு நியூ மெக்சிகோவின் ஆல்பகர்க்கில் நான் ஒரு ஊழிய தோழனும் கற்பித்த ஒரு இளைஞனுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். நான் அவனை தண்ணீருக்கடியில் தள்ளி மேலே கொண்டு வந்தேன். அவன் என் உயரத்திலேயே இருந்திருக்க வேண்டும், ஏனெனில் அவன் நேராக என் காதில் பேசினான். தொட்டியில் உள்ள தண்ணீரும் கண்ணீரும் முகத்தில் வழிய அவனது குரலில் ஆனந்தம் துணிக்க அவன் சொன்னான், நான் சுத்தமானேன், நான் சுத்தமானேன். தேவனின் ஒரு அப்போஸ்தரின் வார்த்தையை நினைவு கூர்ந்த ஒருவரின் கண்களில் அதே ஆனந்த கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன். ஆய்வு செய்து மென்மையான நேர்முகத்துக்கு பின்பு அவர் அவளிடம் சொன்னார், கர்த்தரின் நாமத்திலே நான் உன்னை மன்னிக்கிறேன். அவர் அவரது சொந்த நேரத்திலும் சொந்த வழியிலும் உன்னை மன்னிப்பார். அவர் மன்னித்தார். பாவங்கள் மன்னிக்கப்படும் போது அவற்றை இனிமேலும் அவர் நினைவில் கொள்ள முடியாது என்று கர்த்தர் ஏன் சொன்னார் என நான் பார்த்திருக்கிறேன். பாவ நிவர்த்தியின் வல்லமையால் நான் நன்கு அறிந்த நேசிக்கிற ஜனங்கள் புதியவர்களானார்கள். பாவத்தின் தாக்கங்கள் துடைக்கப்பட்டன. என் இருதயம் இரட்சகருக்கும் அவரை அனுப்பிய அன்பான பிதாவுக்கும் அன்பால் நிரம்பியிருக்கிறது. அப்பெரும் ஆசீர்வாதம் அவர் மட்டுமே கொடுக்கக்கூடிய வழியிலிருந்து நிவாரணத்துக்காக இரட்சகரிடம் செல்ல நான் நேசிக்கிற ஜனங்களை ஊக்குவிப்பதால் வந்திருக்கிறது. அதனால்தான் நான் நேசிப்பவர்களை சபையில் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு அழைப்பையும் ஏற்று நிறைவேற்ற வலியுறுத்துகிறேன். அந்த தேர்வுதான் குடும்ப மகிழ்ச்சிக்கு திறவுகோலாகும். எல்லா நிலையிலும் வாழ்க்கையின் அழுத்தங்கள் இரட்சகருக்கு சேவை செய்ய அழைப்புகளை மறுக்கவோ அல்லது உதாசீனம் செய்யவோ நம்மை தூண்டுகின்றன. அது நம்மையும் நமது துணையையும் நமது குடும்பங்களையும் ஆவிக்குரிய அழிவில் தள்ளுகின்றன. அவற்றில் சில அழைப்புகள் முக்கியமற்றவைகளாக தோன்றலாம், ஆனால் என் வாழ்க்கையும் என் குடும்பமும் உதவிக்காரர் குழுமத்துக்கு கற்பிக்க ஒரு அழைப்பை ஏற்றுக்கொண்டது நன்மைக்கேதுவாக மாற்றியது. இரட்சகர் மீது அந்த உதவிக்காரர்கள் வைத்திருந்த அன்பையும் அவர்கள் மீது அவர் கொண்டிருந்த அன்பையும் நான் உணர்ந்தேன். ஒரு உதவிக்காரர் குழுமத்துக்கு ஆலோசனை கூற அழைக்கப்பட்ட ஒரு பிணைய மற்றும் ஊழிய தலைவர் வாழ்க்கையில் அது நடந்ததை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு ஆயராயிருந்து பின்பு பகுதி எழுபதின்பரான நான் அறிந்த மற்றொருவர் ஒரு விபத்தில் காயமடைந்த ஆசிரியர் குழும சிறுவனுக்கு உதவ கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டார். அந்த சேவையின் அற்புதங்கள் அநேகரின் வாழ்க்கையை தொட்டது மற்றும் இரட்சகரிடம் அவர்களது அன்பை அதிகரித்தது. பிறருக்கு சேவை செய்யும் போது நாம் பரிசுத்த ஆவியானவரின் தோழமைக்காக கிட்டத்தட்ட கெஞ்சுகிறோம். அவரது சேவையில் வெற்றி எப்போதும் நமது ஆற்றலுக்கு அப்பால் அற்புதங்களை செய்கின்றன. கடுமையாக கலகம் செய்கிற குழந்தையை எதிர்கொள்கிற தாய் அது உண்மை என அறிவாள். அதுபோல கணவன் அவளை விட்டுவிட்டு போகப் போவதை சொல்லும் போது ஆறுதல் தேடி வருகிற பெண்ணால் விசாரிப்பு போதகர் அறிவார். ஒரு தோழனாக பரிசுத்த ஆவியை அனுப்பியதற்காக இரண்டு சேவை செய்தவர்களும் நன்றியுடையவர்களாக அக்காலையில் ஜெபித்தனர். பரிசுத்த ஆவியானவரின் தோழமையுடன் மட்டுமே திருமணத்தில் பிரிவில்லாமல் சமமாக இணைக்கப்பட நாம் நம்பலாம். திருமணத்தில் இன்பத்துக்கு அந்த தோழமை எவ்வளவு முக்கியமானது என நான் பார்த்திருக்கிறேன். அப்படி ஆகிற அற்புதத்துக்கு ஒருவருக்கு பரலோகத்தின் உதவி தேவை. அதற்கு நேரம் அதிகம் ஆகிறது. நமது இலக்கு பரலோகப்பிதா மற்றும் இரட்சகரின் சமூகத்தில் என்றென்றைக்கும் ஒன்றாய் வாழ்வதே ஆகும். என் தாயும் தந்தையும் ஒருவருக்கொருவர் மிகவும் வித்தியாசமானவர்கள். என் அம்மா ஒரு பாடகி மற்றும் ஓவியர். என் அப்பா ரசாயனத்தை நேசித்தார். ஒருமுறை இசை கச்சேரியில் கைத்தட்டல் ஆரம்பிக்கும் முன் என் அப்பா எழுந்து கிளம்ப தொடங்கியதை பார்த்தபோது அம்மா ஆச்சரியப்பட்டார். என் அம்மா அவர் எங்கு செல்வதாக கேட்டார். அவரது பதில் முழு வெகுளித்தனமாக, "நல்லது, இது முடியவில்லையா?" என்றார். பரிசுத்த ஆவியானவரின் மென்மையான செல்வாக்கு மட்டுமே அம்மாவுடன் அவரை கூட்டிச் சென்றது, மீண்டும் மீண்டும் திரும்ப கொண்டு வந்தது. ரசாயனத்தில் ஆய்வு செய்தும் கற்பித்தும் என் அப்பா குடும்பத்தை தாக்கும்படியாக என் அம்மா 16 ஆண்டுகள் நியூஜெர்சியில் வாழ்ந்தார். பழைய பண்ணை வீட்டில் அவரை கவனித்த விதவையான தாயையும் திருமணமாகாத சகோதரியையும் பிரிந்திருப்பது அவருக்கு ஒரு தியாகம்தான். அம்மா தூரத்தில் நியூஜெர்சியில் இருக்கும் போதே அவர்கள் இருவரும் மரித்துவிட்டனர். என் அம்மா அழுவதை நான் பார்த்த சமயங்கள் அவை மட்டும்தான். பல ஆண்டுகளுக்கு பின்பு என் அப்பா யூட்டாவில் ஒரு வேலை கொடுக்கப்பட்டார். அவர் என் அம்மாவிடம் கேட்டார், "மில்ட்ரெட், நான் என்ன செய்ய வேண்டும் என நினைக்கிறாய்?" அவர் சொன்னார், "ஹென்றி, நீங்கள் சிறந்ததென நினைக்கும் எதுவானாலும் செய்யுங்கள்." அவர் அதை நிராகரித்தார். அடுத்த நாள் காலை அம்மா அவருக்கு கடிதம் எழுதினார். நான் அதை இப்போது வைத்திருக்கலாம் என்று விரும்புகிறேன். அது கண்டிப்புடன் தொடங்கியது. அவரால் முடியுமானால் அம்மாவின் குடும்பத்துக்கு அருகில் அழைத்து செல்வதாக பல ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு வாக்களித்திருந்தார். அப்பா அவரது எரிச்சலின் வெளிப்பாடு பற்றி ஆச்சரியப்பட்டார். அம்மாவின் இருதயத்தின் வாஞ்சையை அவர் நினைவில் வைத்திருக்கவில்லை. அவர் உடனே வேலையை ஏற்று செய்து அனுப்பினார். அவர் சொன்னார், "மில்ட்ரெ, நீ ஏன் சொல்லவில்லை?" அம்மா சொன்னார், "நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். யூட்டாவுக்கு செல்லும் தேர்வை தமதெனவே அப்பா எப்போதும் சொல்வார், ஒருபோதும் தொழிலை தியாகம் செய்ததாக சொல்ல மாட்டார். அப்படி செய்யும் அற்புதத்தை அவர்கள் பெற்றனர். அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு செய்திருந்த வாக்கு தத்தத்தை பரிசுத்த ஆவியானவரால் அப்பா நினைவூட்டப்பட்டிருந்தால் நலமாயிருந்திருக்கும். ஆனால் அவர் அம்மாவின் தேர்வை தனதாக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் தனது இருதயத்தை இழக்க அனுமதித்தார். பரலோக பிதாவுக்கு பரிபூர்ண முன்னறிவு உண்டு. அவர் நம் ஒவ்வொருவரையும் அறிவார், நமது எதிர்காலத்தை அறிவார், நாம் என்ன கஷ்டங்களை தாண்டி செல்வோம் என அறிவார். நமது அனைத்து பாடுகளிலும் நமக்கு எப்படி உதவுவது என அவர் அறியும்படிக்கு அவர் தம் குமாரனை அனுப்பினார். சில சமயங்களில் பாவத்தையும் பெரும் மகிழ்ச்சியின்மையையும் தேர்வு செய்கிற ஆவி பிள்ளைகள் பரலோக பிதாவுக்கு இவ்வுலகத்தில் அவர்களுக்கு உண்டு என நாம் அறிவோம். அதனால்தான் எல்லா சிருஷ்டிப்பிலும் மிகச்சிறந்த அன்பின் செயலாகிய அவர் தன் முதற் பேரானவரை நமது மீட்பராக அனுப்பினார். அதனால்தான் நமது பரலோக பிதாவுடன் வாழ நித்திய ஜீவனுக்கு நம்மை ஆயத்தப்படுத்த தேவனின் உதவியும் நன்மை செய்மையாக்க நேரமும் தேவை என நாம் எதிர்பார்க்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை நம்மை சோதிக்கும். சோதனைகளை கடந்து நம்மை பலப்படுத்த அநித்தியத்தின் வரத்தை நமக்கு கொடுத்தது தேவனின் நோக்கங்களில் ஒன்று. அவற்றை சகிக்க நமது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டதாக சில சமயங்களில் தோன்றுகிற நாம் அதிக ஆனந்தமும் அதிக துயரமும் சவால்களும் பெறவிருக்கிற குடும்ப வாழ்க்கையில் அது விசேஷமாக உண்மையாக இருக்கும். நாம் சந்திக்க போகும் சோதனைகளுக்கு உங்களையும் என்னையும் நமது பிள்ளைகளையும் தேவன் எப்படி ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என தலைவர் ஜார்ஜ் கியூ கேனன் சொன்னார். தேவனுடைய அன்பு கொடுக்கப்படாத நம்மில் ஒருவர் கூட கிடையாது. அவர் கவனிக்காத அணைக்காத நம்மில் ஒருவர் கூட இல்லை. ரட்சிக்க அவர் விரும்பாத, ரட்சிக்க அவர் வழி ஏற்படுத்தாத நம்மில் ஒருவர் கூட இல்லை. தம் தூதர்களுக்கு நம்மீது பொறுப்பளிக்காத நம்மில் ஒருவரும் இல்லை. நமக்கு நாம் முக்கியமற்றவர்களாயும் மரியாதையற்றவர்களாயும் இருக்கலாம். ஆனால் உண்மை எதுவானால் நாம் தேவ பிள்ளைகள். கண்ணுக்கு புலப்படாத தன் தூதர்களுக்கு அவர் உண்மையாகவே நம் மீது பொறுப்பும் வல்லமையும் பலனும் கொடுத்துள்ளார். அவர்கள் நம்மை கண்காணித்து நம்மை தங்கள் பாதுகாப்பில் வைத்திருக்கின்றனர். தலைவர் கேனன் போதித்தது உண்மை. அந்த உறுதி உங்களுக்கு தேவை, எனக்கு அது தேவைப்பட்டிருக்கிறது. நான் அதை சார்ந்திருக்கிறேன். பாவநிவர்த்தியின் வல்லமையை நான் நேசிக்கிற ஒருவர் அதை நாடி உணர வேண்டும் என நான் விசுவாசத்துடன் ஜெபித்திருக்கிறேன். அவர்களுக்கு உதவ மனுஷ தூதர்கள் வரவேண்டும் என்றும் விசுவாசத்துடன் ஜெபித்திருக்கிறேன். அவர்கள் வந்தார்கள். தன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள வழிகளை வகுத்திருக்கிறார். அநேகருக்கு அவர்கள் என்ன செய்தாலும் அவர்களை நேசிக்கிற சகோதரன் அல்லது சகோதரி அல்லது ஒரு பாட்டி தாத்தாவை வைத்திருப்பது அதில் அடங்கும். பல ஆண்டுகளுக்கு முன்பு தன் பாட்டி பற்றி ஒரு நண்பர் பேசினார். எப்போதும் கர்த்தருக்கும் அவரது சபைக்கும் விசுவாசமாயிருந்து முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். இருப்பினும் அவரது ஒரு பேரன் குற்றம் செய்கிற வழியை தெரிந்து கொண்டான். கடைசியில் அவன் சிறை தண்டனை விதிக்கப்பட்டான். என் நண்பர் நினைவு கூர்ந்தார், சிறையில் தன் பேரனை சந்திக்க நெடுஞ்சாலை வழியாக பயணம் செய்யும் போது பாட்டி கண்களில் கண்ணீருடன் வருந்தி ஜெபித்தார், நான் நல்ல வாழ்க்கை வாழ முயற்சி செய்திருக்கிறேன். தன் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிற பேரனின் சோகத்தை நான் ஏன் பெற வேண்டும்? அவரது மனதில் பதில் இப்படி வந்தது, அவன் என்ன செய்தாலும் உன்னால் அவனை நேசிக்க முடியும், நீ அவனை நேசிப்பாய் என எனக்கு தெரியும் என்பதால் உனக்கு அவனை கொடுத்தேன். நம் அனைவருக்கும் ஒரு அற்புதமான பாடம் இருக்கிறது. அழிந்து கொண்டிருக்கிற உலகில் அன்பான பெற்றோருக்கும் தாத்தா பாட்டிகளுக்கும் தேவனுடைய எல்லா ஊழியக்காரர்களுக்கும் வழியானது எளிதாயிருக்காது. நாம் தேவனின் பிள்ளைகளை மகிழ்ச்சிக்கான வழியை தெரிந்து கொள்ள கட்டாயப்படுத்த முடியாது. அவர் நமக்கு கொடுத்த சுயாதீனத்தின் நிமித்தம் தேவன் அதை செய்ய முடியாது.
அவர்கள் எதை தெரிந்து கொண்டாலும் எப்படியானாலும் எல்லா தேவ பிள்ளைகளையும் பரலோக பிதாவும் அவரது நேசகுமாரனும் நேசிக்கிறார்கள். எவ்வளவு கொடியதாயிருந்தாலும் எல்லா பாவங்களுக்கும் இரட்சகர் விலை கொடுத்துள்ளார். நீதி இருக்க வேண்டும் என்றாலும் நீதியை திருடாத இரக்கத்தின் சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆல்மா அந்த நம்பிக்கையை தன் குமாரன் கொரியாந்தனுக்கு இந்த வார்த்தைகளில் தெரிவித்தான். ஆதலால் ஆயத்தப்படுகிற நிலை என்கிற இந்த சோதனை காலத்தில் நியாயத்தின்படியே மனுஷருடைய மனம் திரும்புதலை மாத்திரம் நிபந்தனையாக கொண்டு மீட்பின் திட்டம் நிறைவேறும். இந்த நிபந்தனைகள் இல்லாமற் போனால் இரக்கம் அவமாகி நியமத்தின் கிரியையும் அழிந்து போகுமே. இப்போது நியமத்தின் கிரியை அழிக்கப்பட முடியாது. அப்படியெனில் தேவன் தேவனாயிரார். எனது பேர பிள்ளைகளுக்கும் நித்திய குடும்பங்களை கட்ட முயற்சிக்கும் நம் அனைவருக்கும் எனது செய்து விசுவாசமுள்ளவர்களுக்கு ஆனந்தம் நிச்சயமாக்கப்பட்டுள்ளது. உலகம் தோன்றுவதற்கு முன்பே பரலோக பிதாவும் அவரது நேசகுமாரனும் அலைந்து திரிவார்கள் என அவர்கள் அறிந்தவர்களை நேசித்து அவர்களுடன் பணியாற்றியிருக்கின்றனர். தேவன் அவர்களை என்றென்றைக்கும் நேசிப்பார். பரிசுத்த ஆவியானவரின் உதவியுடன் எல்லா சத்தியங்களும் ஞாபகத்துக்கு கொண்டு வரப்படும். அதை நாம் பிறர் மீது திணிக்க முடியாது. ஆனால் நமது வாழ்க்கையில் அவற்றை பார்க்க அனுமதிக்கலாம். நமது பரலோக பிதாவின் அன்புக்குரிய குடும்பத்தின் அங்கத்தினர்களாக ஒன்றாக இருந்த ஆனந்தத்தை ஒருமுறை பெற்றிருந்தோம் என உறுதியினால் நாம் எப்போதும் தைரியம் பெறலாம். தேவனின் உதவியுடன் அந்த மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் மீண்டும் நாம் அனைவரும் உணரலாம். நம் அனைவருக்கும் அது அப்படியே ஆக கடவுது என நான் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமென்.
Thank you, President Eyring. I love to hear my brethren and sisters speak. The Ten Commandments are fundamental to the Christian.
முன்னினமைகளுக்கு அல்லது வணங்குவதாக நாம் உரிமை பாராட்டுகிற தேவனை விட்டு தேவர்களுக்கு தலை வணங்கி சேவிக்கிறோமா? கிறிஸ்தவ யூத மதங்களுக்கு 10 கற்பனைகள் அடிப்படையானது. தீர்க்கதரிசி மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டது. இந்த கற்பனைகளின் முதல் 2 கற்பனைகள் நமக்கு தொழுகைக்கும் நமது முன்னுரிமைகளுக்கும் வழிகாட்டுகிறது. முதலில், என்னை என்றே உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என கடவுள் கர்த்தர் கட்டளையிட்டார். 100 ஆண்டுகளுக்கு பிறகு நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என இயேசுவுடன் கேட்கப்பட்ட போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என அவர் பதில் அளித்தார். வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்பதை 10 கற்பனைகளில் 2வது கற்பை விவரித்து, தேவனின் பிள்ளைகளாக நமது வாழ்க்கையில் இறுதியான முன்னிறமை எதுவாயிருக்க வேண்டும் என அடையாளம் காட்டுகிறது. வானத்திலும் பூமியிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தியலாகியும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். பின்னர் நீ அவர்களை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என கற்பனை சொல்லுகிறது. வெறும் உருவாக்கப்பட்ட விக்கிரகங்களை தவிர்ப்பதை மற்றுமன்றி எல்லா காலங்களிலும் அடிப்பீடு முன்னுரிமை இது விவரிக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நாம் எரிச்சுள்ள தேவனாயிருந்து என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு இரக்கம் செய்கிறவனாயிருக்கிறேன் என யெகோவா கூறுகிறார். எரிச்சலின் அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. எபிரேய மொழியில் அது உணர்வு பூர்வமானதும் ஆழமான உணர்வுகள் உள்ளமானதனமும் அர்த்தப்படுகிறது. நாம் வேறு தேவர்களை சேவிக்கும் போது பிற முன்னுரிமைகள் நமக்கு முக்கியமாக இருக்கும் போதும் தேவனை நாம் வருத்தப்படுகிறோம். நமது காலத்தில் மத போதர்களையும் சேர்த்து மனிதர்களால் தேவனை விட்டு சேவிக்கப்படுகிற பிற முன்னுரிமைகள் என்றால் என்ன? நமது உலகத்தில் பொதுவான இந்த சாத்தியங்களை கருத்தில் கொள்ளவும். கலாச்சார மற்றும் குடும்ப வழக்கங்கள், அரசியல் சீரமைப்பு, தொழில் சம்பந்த பேராவல், உலக பிரகாரமான உடைமைகள், கேளிக்கையை பின்தொடர்தல், அதிகாரம், பிரஸ்தாபம், கௌரவம். நம்மில் யாருக்குமே இந்த உதாரணங்கள் பொருந்துவதாக தோன்றினால் ஒருவேளை மற்றவர்களுக்கு இருப்பதாக நாம் சொல்லலாம். தனிப்பட்ட உதாரணங்களை விட கொள்கை மிக முக்கியமானது. பிற முன்னுரிமைகள் நமக்கு இருக்கிறதா என்பது கொள்கை அல்ல. நம்முடைய முடிவான முன்னுரிமை என்ன? என்ற கேள்வி இரண்டாவது கற்பனையால் முன்வைக்கப்படுகிறது. முன்னுரிமைகளுக்கு அல்லது வணங்குவதாக உரிமை பாராட்டுகிற தேவனை விட்டு வேறே தேவர்களுக்கு நாம் தலை வணங்குகிறோமோ, சேவை செய்கிறோமா, நாம் அவரிடத்தில் அன்பாயிருந்தால் அவருடைய கற்பனைகளை கை கொள்வோம் என்று போதித்த இரட்சகரை நாம் பின்பற்றாமல் போனோமோ, அப்படியென்றால் ஆவிக்குரிய உணர்வு மென்மையானும் நமது காலத்தில் பொதுவாயிருக்கிற ஒழுக்கமின்மையாலும் தாகத்தாலும் நமது முன்னுரிமைகள் தலைகீழாக திரும்பிவிட்டன. பிற்கால பரிசுத்தவான்களுக்கு தேவனின் கற்பனைகள் அவருடைய பிள்ளைகளுக்கான தேவனுடைய திட்டமான மகாராட்சிப்பன் திட்டத்தின் அடிப்படையாகவும் அதிலிருந்து பிரிக்க முடியாததாகவும் இருக்கிறது. இந்த திட்டம் சில நேரங்களில் மகா மகிழ்ச்சியின் திட்டம் என அழைக்கப்பட்டு, தேவனின் பிள்ளைகளாக நாம் எங்கிருந்து வந்தோம், நாம் இங்கே ஏன் இருக்கிறோம், நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்ற நமது மூல ஆதாரத்தையும் லக்கையும் விவரிக்கிறது. இரட்சிப்பின் திட்டம் சிருஷ்டிப்பின் நோக்கத்தையும் தேவனின் கற்பனைகளையும் சேர்த்து ஆளுமையாய்மையின் நிபந்தனைகளையும் ஒரு இரட்சகரின் அவசியத்தையும் அழியாமை மற்றும் நித்திய குடும்பங்களின் முக்கிய பாத்திரத்தையும் அது விவரிக்கிறது. இந்த ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிற பிற்கால பரிசுத்தவான்களாகிய நாம் இந்த திட்டத்தோடு இணங்குவதில் நமக்கு நமது முன்னுரிமைகளை ஸ்தாபிக்காவிட்டால் பிற தேவர்களுக்கு பணிவிடை செய்வதில் நாம் அபாயத்தில் இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்காக தேவனின் திட்டத்தின் அறிவு திருமணத்தை, குடும்பத்தை பற்றி பிற்கால பரிசுத்தவான்களுக்கு ஒரு தனித்துவமான பார்வையை கொடுக்கிறது. குடும்பத்தை மையமாக வைத்திருக்கிற சபை என நாம் சரியாக அறியப்பட்டிருக்கிறோம். பரலோக பெற்றோர்களுடன் நமது மதம் ஆரம்பமாகிறது. ஒரு குடும்ப உறவின் மூலமே இது சாத்தியம். நாம் அறிந்திருக்கும் நித்திய மேன்மையின் பரிபூர்ணத்தை அடைவதே நமது உயர்ந்த குறிக்கோளாக இருக்கிறது. தேவனின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் அத்தியாவசியமென நாம் அறிந்திருக்கிறோம். மனித பிறப்பிற்கும் குடும்ப அங்கத்தினர்களை நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்தவும் இந்த திருமணம் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பை கொடுக்கும். திருமணத்தையும் பிள்ளைகளை பெறுவதையும் போஷிப்பதையும் தேவனின் திட்டம் என்றும், அப்படி செய்ய தருணம் கொடுக்கப்பட்டவர்களின் ஒரு பரிசுத்த கடமை எனவும் நாம் பார்க்கிறோம். பூமியிலும் வானத்திலும் இறுதியான பொக்கிஷம் நமது பிள்ளைகளுக்கும் நமது சந்ததியுமே என நாங்கள் நம்புகிறோம். குடும்பத்தின் திறனுள்ள நித்திய பாத்திரத்தை பற்றி நாங்கள் புரிந்து கொண்டிருப்பதால் கிறிஸ்தவ மதம் யூத வரலாற்று கலாச்சாரமுள்ள அநேக மேற்கத்திய நாடுகளில் பிறப்பின் திருமணங்களின் எண்ணிக்கை மிக அதிகமாய் சரிந்து கொண்டிருப்பதில் நாம் துக்கப்படுகிறோம். பொறுப்பு மிக்க ஆதாரங்கள் பின்வருவர்களை அறிக்கையிடுகிறது. அமெரிக்க நாட்டில் இப்பொழுது பிள்ளை பிறப்புகள் வரலாற்று குறைவாயிருக்கிறது. அநேக ஐரோப்பிய யூனியன் நாடுகளிலும் பிற வளர்ந்து வரும் நாடுகளிலும் பிறப்பு எண்ணிக்கை தங்களுடைய ஜனத்தொகையை சமப்படுத்துவதற்கு அவசியமான அளவிற்கும் குறைவாகவே இருக்கிறது. இது கலாச்சாரங்கள் நாடுகளின் பிழைப்பையே பயமுறுத்துகிறது. அமெரிக்காவில் 1960 59% பதினெட்டிலிருந்து 29 உள்ள திருமணமான இளம் வயது வந்தோரின் சதவீதம் 2010 20% விழுந்தது. முதல் திருமணத்திற்கு வயது இப்பொழுது வரலாற்றில் மிக அதிகமான அளவில் இருக்கிறது. 26 பெண்களுக்கும் ஏறக்குறைய 29 ஆண்களுக்குமாயிருக்கிறது. அநேக நாடுகளிலும் கலாச்சாரங்களிலும் திருமணமான தாய் தகப்பன் மற்றும் பிள்ளைகளை கொண்ட ஒரு பாரம்பரிய குடும்பம் என்பது ஒரு சட்டத்திற்கு பதிலாக தவிர்க்க முடியாததாக வந்து கொண்டிருக்கிறது. அநேக இளம் பெண்களுக்கு திருமணம் மற்றும் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக வேலை துரத்துவது ஒரு அதிகரித்து கொண்டு வரும் தேர்ந்தெடுப்பாயிருக்கிறது. தகப்பன்மார்களின் பாத்திரமும் புரிந்து கொள்ளப்பட்ட அவசியமும் வாங்கிக் கொண்டே போகிறது. கவலைக்கிடமான இந்த போக்குகளின் மத்தியில் தேவனின் திட்டம் அவருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் என்றும், எங்கும் உள்ள அவருடைய பிள்ளைகளை தேவன் நேசிக்கிறார் என்றும் நாம் விழிப்புணர்வுடன் இருக்கிறோம். தேவனின் வல்லமையும் நன்மையும் இரக்கமும் பூமியும் குடிகள் எல்லோர் மீதும் உள்ளது என மார்மன் புத்தகத்தின் முதல் அதிகாரம் அறிவிக்கிறது. பின்னர் வருகிற அதிகாரம், எல்லா மனுஷருக்கும் அவருடைய இரட்சிப்பை அவர் இலவசமாய் கொடுத்தார். ஒருவனை போல மற்றவனும் ஆக மனுஷர் யாவரும் சிலாக்கியம் பெற்றவர்களே. ஒருவனும் விளக்கப்பட்டவன் இல்லை. தொடர்ந்து சகல மனிதர்களிடம் இரக்கமுள்ளவர்களாகவும் தயாள குணமுள்ளவர்களும் அன்புள்ளவர்களாகவும் இருக்க நமக்கு பொறுப்பு இருக்கிறது என வேதங்கள் போதிக்கிறது. கடவுள் இல்லை என உரிமை பாராட்டுகிற அதிகரிக்கும் எண்ணிக்கையில் உள்ளவரையும் சேர்த்து எல்லா மனிதர்களின் மத நம்பிக்கையும் கூட நாம் மதிக்கிறோம். தேவன் கொடுத்த தேர்ந்தெடுப்பின் ஆற்றலின் மூலம் நமக்கு எதிரான நம்பிக்கையை வைத்திருப்பார்கள் என நாம் அறிவோம். ஆனால் நமது மத நம்பிக்கைகளை மற்றவர்களும் சமமாக மதிப்பார்கள் என நாம் நம்பிக்கை கொண்டு நம்முடைய நம்பிக்கைகள் சில வித்தியாசமான அவர்களுடைய தேர்ந்தெடுப்புகளுக்கும் நடத்தைகளுக்கும் நம்மை வலியுறுத்தி என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக, ரட்சிப்பின் அவருடைய திட்டத்திற்கு ஒரு அத்தியாசமான அங்கமான திருமணமான ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே மட்டுமே பாலின உறவு இருக்க வேண்டுமென தேவன் ஒரு நித்திய தரத்தை ஸ்தாபித்தார் என நாங்கள் நம்புகிறோம். அழியாமையின் வாழ்க்கையை உருவாக்க வல்லமை அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த மிக மேன்மையான வல்லமை. அதன் உபயோகம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்ட முதல் கற்பனையில் உரிமை அளிக்கப்பட்டது. ஆனால் அதன் துர்பிரயோகத்தை தவிர்க்க பிற முக்கியமான கற்பனைகள் கொடுக்கப்பட்டன. கற்புடைமை பிரமாணத்திற்கு நாம் கொடுக்கும் வலியுறுத்துதல் தேவனின் திட்டத்தை நிறைவேற்றுவதில் நமக்கு நமது இனவிருத்தியின் ஆற்றல்களின் நோக்கத்தை நமது புரிந்து கொள்ளுதலால் விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான திருமண கட்டுக்குள் வெளியே நமது இனவிருத்தியின் ஆற்றல்கள் ஒரு அல்லது மற்றொரு பாவமான மற்றும் மேன்மையடைதலுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக தேவனின் திட்டத்திற்கு மாறானது. கற்புடைமை பிரமாணத்திற்கு நாம் நெருக்கமாயிருப்பதின் முக்கியத்துவம் ஆதாம் ஏவாளுடன் ஆரம்பித்து அவருடைய குமாரர்களும் குமாரத்துக்களுக்கும் இடையிலான இனவிருத்தி உறவுகளுக்காகவும் அவருடைய பிள்ளைகளை போஷிப்பதற்காகவும் தேவனின் மாதிரியாக காலங்காலமாக தொடர்ந்து வருகிற திருமணத்தின் மாதிரிக்கு நமது பொறுப்பை விவரிக்கிறது. அதிர்ஷ்டவசமாக அநேக மத பிரிவுகளை அல்லது ஸ்தாபனங்களை சேர்ந்த அநேகர் திருமணத்தின் தன்மை மற்றும் முக்கியத்துவத்தை நம்முடன் ஏற்றுக்கொள்கிறார்கள். சிலர் மத கோட்பாடுகளின் அடிப்படையிலும் பிறர் சமுதாயத்தின் எது சிறப்பாக இருக்கும் என அவர்கள் மதிப்பிடுகிறார்களோ அதை ஏற்கிறார்கள். திருமணத்திற்கு வெளியே அதிகமான பிள்ளைகள் பிறப்பதை பற்றி நாம் ஏன் வருந்துகிறோம் என்று தேவனின் திட்டத்தை பற்றி நாம் அறியும் போது தெரிகிறது. தற்சமயம் அமெரிக்க நாடுகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகள் 41% இப்படி இருக்கிறது. திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழ்கிற தம்பதியரின் எண்ணிக்கை கடந்த அரை நூற்றாண்டில் மிகவும் அதிகரித்திருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சிறிய சதவீதமே திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழ்கிறது முதல் திருமணத்தின் முன் சென்றது. இப்பொழுது திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழ்தல் 60% திருமணங்களாக முன்னேறியிருக்கிறது. இது விசேஷமாக இளம் வயதினருக்கு மத்தியில் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. திருமணத்திற்கு வெளியே குழந்தை பெற்றுக் கொள்வது ஒரு சரியான வாழ்க்கை தரமாக இளம் வயதினர் சொல்லுகிறதுக்காக சமீபத்திய புள்ளிவரும் கண்டுபிடித்திருக்கிறது. பாலின ஒழுக்கத்தை பற்றி திருமணம் மற்றும் குழந்தை பெற்றுக்கொள்வதின் நித்திய தன்மை மற்றும் நோக்கங்களை பற்றி தேவனுடைய கட்டளைகளுக்கு எதிராக நடத்தைகளை ஸ்தாபிக்க சட்டம் மற்றும் கொள்கை மாற்றங்களை செய்ய அநேக அரசியல் சமூக அழுத்தங்கள் இருக்கின்றன. இந்த அழுத்தங்கள் வெவ்வேறு மாநிலங்களிலும் நாடுகளிலும் ஒரே பாலின திருமணங்களை ஏற்கனவே அனுமதித்திருக்கின்றன. பிற அழுத்தங்கள் பாலினத்தை அல்லது தேவனின் மகா மகிழ்ச்சியின் திட்டத்தை நிறைவேற்ற அத்தியாவசியமானவர்களான ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான வித்தியாசங்களை ஒரே தன்மையாக குழப்பலாம். தேவனின் திட்டம் மற்றும் அவருடைய கோட்பாட்டின் நமது புரிந்து கொள்ளுதல் நமக்கு ஒரு நித்திய கண்ணோக்கத்தை கொடுக்கிறது. அத்தகைய நடத்தைகளை விட்டுவிடவோ அல்லது அவைகளை அனுமதிக்கும் சட்டங்களை நியாயப்படுத்த கண்டுபிடிக்கவோ நம்மை அனுபவிப்பதில்லை. தங்கள் கொள்கைகளை அவர்களுடைய கோட்பாடுகளை கூட மாற்றக்கூடிய பிற ஸ்தாபனங்களை போலல்லாமல் நமது கொள்கைகள் மாற்றப்படாதிருக்க தேவன் அறிக்கை அளித்த சத்தியங்களால் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. நமது நம்பிக்கை உள்ளூர் அதிகாரத்திற்கு உட்பட்டிருக்கிறது. கீழ்ப்படிதல், மதிப்பளித்தல் மற்றும் ஆதரித்தல் என நமது 12வது விசுவாசமான முறைக்கிறது. ஆனால் ஒழுக்கம் ஒழுக்கமற்றதென தேவன் அறிவித்ததை மனுஷனின் சட்டங்கள் ஒழுங்கான வைக்கமாக முடியாது. தேவனிடத்தில் அன்பு வைப்பதும் சேவை செய்வதுமான நமது உயர்ந்த முன்னுரிமையின் பொறுப்பிற்கு நமது நடத்தையின் தரத்திற்கு அவரது பிரமாணத்தை நோக்கியிருப்பது அவசியமா இருக்கிறது. உதாரணமாக நாம் வசிக்கிற மாநிலங்களிலோ நாடுகளிலோ சட்டங்களின் கீழ் அந்த நடவடிக்கை இனியும் குற்றங்களாக இல்லாத போதும் விபச்சாரம் அல்லது தவறான உடல் உறவு கொள்ளாதிருக்கும் தெய்வீக கட்டளையின் கீழ் நாம் இருக்கிறோம். அப்படியே ஒரு பாலின திருமணம் என அழைக்கப்படுகிற சட்டப்படி முறையாக்குவது திருமணத்தை பற்றி தேவனுடைய பிரமாணத்தையோ அவருடைய கற்பனைகளையோ அதை பற்றி நமது தரங்களையோ மாற்றுவதில்லை. தேவனிடத்தில் அன்பு வைப்பதிலும் அவரது கற்பனைகளை கைக்கொள்வதிலும் நமது நேரத்திலும் இடத்திலும் அவைகள் பிரசித்தம் பெற்றிருந்தாலும் வேறு தேவர்களும் முன்னுரிமைகளும் சேவை செய்வதையும் தவிர்த்திருக்க நாம் இன்னமும் உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறோம். இந்த தீர்மானத்தில் நாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு குறுகிய மனப்பான்மை உள்ளவர்களாக குற்றம் சாட்டப்படலாம், வேறுபடுத்தப்படலாம், நமது மத நம்பிக்கையின் சுதந்திரம் தாக்கப்படுவதை சந்திக்க நேரிடலாம். அப்படியானால் தேவனுக்கு சேவை செய்யும் நமது முதல் முன்னுரிமையை நாம் நினைவு கூற வேண்டுமெனவும் நமக்கு முன்னிருந்த நமக்கு முன்னோடிகளைப் போல அவர்கள் காட்டிய அதே வலிமையுடன் நமது தனிப்பட்ட வண்டிகளை முன்னாக தள்ளி செல்ல வேண்டுமெனும் நான் நினைக்கிறேன். தலைவர் தாமஸ் எஸ் மான்சனின் ஒரு போதனை இந்த சூழ்நிலைக்கு பொருந்திருந்தது. 27 ஆண்டுகளுக்கு முன் இந்த மாநாட்டில் அவர் தைரியமாக அறிவித்தார், நாம் பொதுவாக கருத்துக்கு எதிராக துணிவு கொள்வோமா, கொள்கைக்காக நிற்க துணிவு கொள்வோமா, சமரசமல்ல துணிவே தேவனுடைய ஒப்புதலுக்கு புஞ்சிருப்பை கொண்டு வருகிறது. ஆண்மையுடன் சாவதற்கு ஒரு விருப்பமாக மதிக்கப்படும் போது மட்டுமல்ல, ஆனால் நேர்மையான வாழ தீர்மானமாக துணிவு ஒரு உயிரோட்டமுள்ள மற்றும் கவர்ச்சிகரமாக தன்மயமாகிறது. சரியான அவன் நினைப்பதை செய்ய பயப்படுகிறவன் ஒரு நற்குண கோலை, ஏனென்றால் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்லது சிரிப்பார்கள். எல்லா மனிதர்களும் அவர்களுடைய பயம் உண்டு, ஆனால் தங்களுடைய பயங்கள் மரியாதையுடன் எதிர்கொள்கிறவர்களுக்கு அப்படியே துணிவும் உண்டு என்பதை நினைவு கூறுகிறோம். அழியாமையின் தற்காலிக சவால்கள் மகத்தான கற்பனைகளையும் நமது சிருஷ்டிகரும் நமது இரட்சகருமானால் நமக்கு கொடுக்கப்பட்ட முன்னுரிமைகளையும் நாம் மறக்க காரணமாயிருக்க நாம் விடாதிருக்க வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். நமது நித்திய இலக்கின் பார்வையை நாம் இழந்து போகாதிருக்க உலகத்தின் காரியங்களுக்காகவும் மனிதருக்கு புகழுக்காகவும் ஆசைப்படுவதாலும் அதிக அளவில் நம் இருதயங்களை ஈடுபடுத்தக்கூடாது. அவருடைய பிள்ளைகளை தேவன் திட்டத்தை அறிந்தவர்களாகிய நமக்கு அதற்கு பங்கேற்க உடன்படிக்கைகளை செய்த நமக்கு ஒரு தெளிவான பொறுப்பாயிருக்கிறது. நித்திய ஜீவனை அடைவதற்கு நமது மிக உன்னதமான விருப்பத்தை வேறு தேவர்களை அல்ல தேவர்கள் இல்லாமிருக்க பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய குமாரனாகிய நமது இரட்சகரான இயேசு கிறிஸ்துவை அன்றி பெற எந்த முன்னுரிமைகளையும் செய்யாமல் இருக்க நமது முன்னுரிமையை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. இந்த முன்னுரிமையை புரிந்து கொள்ளவும் அதை ஒரு புத்திசாலத்தனமான அன்பான வழியில் தொடர்ந்து செல்ல நாம் நாடும் போதும் தேவன் நமக்கு உதவுவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், ஆமென்.
நீங்கள் உண்மையானவை என அறிந்த கோட்பாடுகளின் அப்படியில் தொடர்ந்து இப்படிப்பட்ட தாழ்மையான அனுபவம் என் இருதயத்தின் சில உணர்வுகளை உணர்வுகளோடு பகிர்ந்து விசேஷமாக அவற்றை இளைஞர்களுக்கு ஊற விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டின் மிகப்பெரிய கதாநாயகர்களின் ஒருவன் தீர்க்கதரிசி வீரனும் ஆன ஜாஷுவா, அவன் நடத்தி வழிநடத்திய இஸ்ரேல் புத்திரருக்கு இந்த அழைப்பை கொடுத்தான், யாரை செவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள், நானும் என் வீட்டோரும் என்றால் கர்த்தரையே செவிப்போம். யோசுவின் அறிவிப்பும் சுவேஷத்துக்கும் உண்மையான மனமாற்றத்தை காட்டுகிறது. யோசுவாவுக்கும் நமக்கும் சுவிசேஷ கொள்கைகளுக்கும் மனமாறுதல் சுவிசேஷின் கொள்கைகளின் படி நீதியாய் வாழ்வதாலும் கர்த்தருடன் நமது உடன்படிக்கைகளுக்கு உண்மையாய் இருப்பதாலும் வருகிறது. என் கதாநாயகர்களில் ஒருவர் பற்றி எங்கள் குடும்ப வரலாற்றிலிருந்து ஒரு மனமாற்ற கதையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவரது பெயர் ஆக்னஸ் ஹோகன். அவரும் அவரது கணவரும் 1861 ஸ்காட்லாந்து சபையில் சேர்ந்தனர். தாங்கள் சொந்த நாட்டில் மிகவும் துன்பத்தப்பட்டு தங்கள் பிள்ளைகளுடன் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தனர். பல ஆண்டுகளுக்கு பின்பே வளர்க்க 8 பிள்ளைகளுடன் ஆக்னஸ் விதவையாகி அவர்களுக்கு உணவளிக்கவும் துணிக்காகவும் கடினமாக உழைத்தார். அவரது 12 வயது மகள் இசபெல் ஒரு எல்டிஎஸ் அல்லாத செல்விந்த குடும்பத்தில் வேலைக்காரியாக வேலை வாய்ப்பு பெற்றாள். இசபெல் அவர்களது பெரிய வீட்டில் தங்கினாள். அவர்களது சிறு பிள்ளைகளுக்காக கவனிக்க உதவினாள். அவளுக்கு அவளுடைய சேவைக்கும் கூலியாக சிறு சம்பளம் கொடுக்கப்பட்டது. சீக்கிரத்தில் அவள் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடன வகுப்பு, அழகிய உடை, நாடகத்துக்கு செல்வது போன்ற சிலாக்கியங்களை அனுபவிக்க தொடங்கினாள். இசபெல் வேலை செய்த குடும்பம் மற்றொரு மாநிலத்துக்கு மாற்றப்படும் வரை இது 4 ஆண்டுகளுக்கு தொடர்ந்தது. சட்டப்படி அவளது தந்தெடுத்த அனுமதி கேட்க அவளது தாயாகிய ஆக்னஸ் அணுகவும் அவளுக்கு அவர்கள் இசபெலை விரும்பினர். அவள் நன்கு கல்வி பெறுவதையும் நல்ல முறையில் திருமணம் செய்து கொடுக்கப்படுவதையும் தங்கள் சொந்த பிள்ளைகளுடன் தங்கள் சொத்து வாரிசு ஆக்குவதையும் வாக்களித்தனர். அவர்கள் தொடர்ந்து ஆக்னஸுக்கு பணம் கொடுப்பார்கள். இந்த தத்தளிக்கும் விதவை செய்ய வேண்டிய கடினமான தீர்மானம் இருந்தது. ஆனால் ஒரு கணம் கூட அவள் தயங்கவில்லை. அநேக ஆண்டுகளுக்கு பின்பு எழுதப்பட்ட அவரது பேத்தியின் வார்த்தைகளை கவனியுங்கள். அவரது அன்பு இல்லை என்று சொல்ல கட்டாயப்படுத்தியிருக்காவிட்டாலும் அவருக்கு ஒரு நல்ல காரணம் இருந்தது. அவர் ஸ்காட்காலிலிருந்து இத்தனை தூரம் வந்திருக்கிறார். சுவிசேஷத்துக்காக துயரங்களையும் பாடுகளையும் அனுபவித்திருக்கிறார். மனுஷருக்கு முடியுமானாலும் அவரது ஒரு பிள்ளை தான் இவ்வளவு தூரம் வந்து பெற்றதை இழக்க விரும்பவில்லை. அந்த செல்வந்த குடும்பம் சாத்தியமான எல்லா விவாதையும் பயன்படுத்தினர். போக அனுமதிக்குமாறு சிசபெல்லும் அழுது கெஞ்சினாள். ஆனால் ஆக்னஸ் உறுதியாயிருந்தார். நீங்கள் கற்பனை செய்வது போல 16 வயது இசபெல் தன் வாழ்க்கையை அழித்து விட்டதாக உணர்ந்தாள். இசபெல் ஹோகன் எனது கொள்ளுப்பாட்டி உலக பிரகாரமான வாக்குறுதிகளின் தன் மகளின் சபை அங்கத்தினத்துவத்தை கைமாற்ற அவரை அனுமதிக்காத தன் தாயின் இருதயத்தில் பிரகாசமான இருந்த சாட்சிக்கையும் ஒப்புக் கொடுத்தலும் நான் நன்றியுள்ளாயிருக்கிறேன். இன்று சபையின் அங்கத்தினத்தின் ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கும் நூற்றுக்கணக்கான அவர் சந்ததியர் அக்னஸின் ஆழமாக பதித்த விசுவாசம் மற்றும் சுவிசேஷத்திற்கு மனம் மாறியதன் ஆதாயம் பெருகிட்டிருக்கிறார். இளம் நண்பர்களே, நாம் ஆபத்தான நாட்களில் இருக்கிறோம். நாம் தினமும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் செய்கிற தீர்மானங்கள் நித்திய விளைவுகளை கொண்டுள்ளது. உங்கள் அன்றாட வாழ்வில் செய்கிற தீர்மானங்கள் பின்னால் நடக்கவிருப்பதை தீர்மானிக்கும். பிற்கால பரிசுத்த வான்களின் இயேசு கிறிஸ்து சபைதான் பூமியில் தேவனுடைய ராஜ்யம் என்று ஆழமாக வேறொன்றிய சாட்சியம் தீர்மானம் நீங்கள் பெறவில்லை என்னால் அந்த உறுதிப்பாட்டை பெற நீங்கள் என்ன செய்ய வேண்டியதை செய்யும் நேரமாகும். அப்படிப்பட்ட உறுதிப்பட்ட பெற தேவையானதை முயற்சி செய்து தாமதித்து உங்கள் ஆத்மாவுக்கு ஆபத்தாகலாம். உண்மையான மனமாற்றம் சுவிசேஷ கொள்கைகளை அறிவதை விட அதிகமாகும். அந்த கொள்கைகள் பற்றி சாட்சி பெறுவதையும் விட அதிகமானது. அதை பின்பற்றாமல் சுவிசேஷம் பற்றிய சாட்சி பெறுவது சாத்தியமாகும். உண்மையாகவே மனம் மாறுவது என்பது நாம் நம்புவதை செயல்படுத்துவது மற்றும் நம்பில் அல்லது நமது இருதயத்தில் பலத்த மாற்றத்தை உருவாக்க அனுமதிப்பதுமாகும். True to the faith என்ற சிற்றேட்டில் மனமாற்றம் ஒரு பக்குவப்படுத்துவது முறை, அது ஒரு நிகழ்ச்சி அல்ல. இரட்சகரை பின்பற்ற நீதியான முயற்சிகள் அனைத்தும் நீங்கள் மனம் மாறினீர்கள் என நாம் கற்கிறோம். அதற்காக நேரமும் முயற்சியும் வேலையும் தேவைப்படுகிறது. என் கொள்ளுப்பாட்டி அவர் தியாகம் செய்து நிலைத்திருந்து சுவிசேஷத்தின் படி வாழ்த்து நிறுத்தம் செயலும் மற்றும் சௌகரியமாக உலகம் தரக்கூடிய அனைத்தையும் விட சுவிசேஷம் அவரது பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான பல என உறுதிப்பாட்டை கொண்டிருக்கிறது. அவரது மனமாற்றத்தை சுவிசேஷத்தை கொள்கையின் படி வாழ்வதால் வந்தது. அதே மாதிரியான ஒப்புக் கொடுத்துதலை நாம் பெற வேண்டுமென்றால் அதே முறையில் நாம் போக வேண்டும். இரட்சகர் கற்பித்தார், அவர் சித்தத்தின் படி செய்ய மனதுள்ள எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதா, நான் சுயமாய் பேசுகிறேனோ என அறிந்து கொள்கிறான். சில சமயங்களில் நாம் பின்னோக்கி செல்ல முயற்சிக்கிறோம். உதாரணமாக இந்த அணுகுமுறையை நீங்கள் எடுக்கலாம். தசமபாக நியாய பிராணத்தின் படி கடைபிடிக்க நான் மகிழ்ச்சி அடைவேன், ஆனால் முதலில் அது உண்மையானதா என்று நான் அறிய வேண்டும். நாம் தசமபாக ரசித்து திறப்பதற்கு முன்பு தசமபாக நியாய பிராணம் பற்றி சாட்சியை பெற ஜெபிக்கலாம். அந்த சாட்சியில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என நம்பலாம். அது அப்படியல்ல. நாம் விசுவாசத்தை பிரயோகிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தசம பாகம் பற்றிய சாட்சியை பெற நாம் தொடர்ந்து முழு நேர்மையை தசம பாகம் செலுத்த வேண்டும். கற்புடமையின் நேரமணிப்பத்தை பணிவின் கொள்கையிலான ஞான வார்த்தையை அல்லது விபசாயத்தை பிராணத்திலும் சுவேஷத்தின் எல்லா வெல்கைகளும் இதே மாதிரி பொருந்திருக்கிறது. ஒரு கொள்கையின் படி வாழ்வது எவ்வாறு அந்த கொள்கைக்கு மாற நமக்கு உதவுகிறது என ஒரு உதாரணத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 60களில் நான் ஒரு இளம் பெண். என் உயர்நிலை பள்ளியில் ஒரே எல்டிஎஸ் மாணவி. பாரம்பரிய ஒழுக்கங்களை மறுத்த போது போதை மருந்து பயன்படுத்தி எல்லாம் சரிதான் என்ற மனநிலை இருந்த புரட்சிக்கலாம். எனது அநேக நண்பர்கள் நல்லவர்கள், ஆனால் இந்த புது ஒழுக்கத்தின் மகிழ்ச்சியில் மாட்டிக்கொள்வது எளிது என்று கண்டனர். அது உண்மையில் பழைய ஒழுக்கின்மை. என் சரீரத்தை மரியாதையோடு கவனிப்பது, தெளிவான மனம் கொண்டிருப்பது, எல்லாவற்றையும் விட கர்த்தரின் கட்டளைகளை நம்புவதன் மதிப்பை என் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் எனக்கு உணர்த்தியிருந்தனர். சாராயம் இருக்கும் என நான் அறிந்து குழ்நிலையை தவிர்க்கவும் புகையிலை மற்றும் போதை மருந்துகள் விலக்கவும் முடிவு செய்தேன். இது நான் விருந்துகளில் விளக்கப்பட்ட வைத்தது. நான் அரிதாக கலந்து பழகினேன். இளைஞர்களை போதை மருந்து பயன்படுத்துவது மிக சாதாரணமானது. இன்று போல அதன் ஆபத்து அதிகம் அறியப்படவில்லை. என் நண்பர்களில் அநேகர் பின்னர் மனமயக்கமும் மருந்துகளால் நிரந்தர பாதிக்கப்பட்டனர் அல்லது கடுமையான அடிமனத்தில் சிக்கிக் கொண்டனர். என் வீட்டில் ஞான வார்த்தை கற்பிக்கப்பட்டதற்காக நான் நன்றியுடலாக இருக்கிறேன். நான் விசுவாசத்தை பிரயோகித்து அதன்படி வாழ்வதால் சுவிசேஷத்தின் கொள்கை வந்த நல்ல உணர்வு அக்கொள்கை உண்மையானது என உறுதி செய்த பரிசுத்த ஆவியை அப்போதுதான் உண்மையான மனமாற்றத்தை நிகழத் தொடங்கியது. மார்மன் புத்தகத்தில் தீர்க்கதரிசி மரோனை போதித்தான், காணாதிருக்கிறவர்கள் நம்பப்படுவதை விசுவாசம் என நான் உலகுக்கு காண்பித்தேன். நீங்கள் காணாத மித்தம் வாக்குத்தம் பண்ணாதிருங்கள். உங்களிடம் விசுவாசம் பரீட்சிக்கப்படும் வரவைக்கும் நீங்கள் அத்தாட்சியை பெறுவதில்லை. நமது உலகத்தில் உடனடி சுகம் எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் அடிக்கடி அதற்காக பிரயாசப்பட்டால் பிரதிபலனை எதிர்பார்க்கும் குற்றவாளிகளாக இருக்கிறோம். முதலில் நான் வேலையை செய்து சுவிசேஷத்தின்படி வாழ்வது விசுவாசி பிரயோகித்தல் அது உண்மை என்ற சாட்சியை நாம் பெறுவோம் என மரோனை சொல்வதாக நான் நம்புகிறேன். உண்மை என நீங்கள் அறிந்த கோட்பாடின்படி செயல்படவும் நாளுக்கு நாள் மாதத்துக்கு மாதம் கட்டளைகளை கை கொள்ளவும் தொடரும் போது உண்மையான மனமாற்றம் நிகழ்கிறது. சபையில் வாலிபர்களாக இருக்கும் இது மகிமையான நேரம். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு உங்கள் மனமாற்றத்தை அதன் ஒரு நோக்கத்தையும் கொண்டிருக்கிற இளைஞர் பாடத்தினமான முதல் பங்கேற்பு நீங்கள் தான். உங்கள் பெற்றோரும் நீங்கள் இளைஞர் தலைவர்களும் எவ்வளவு உணர்த்தப்பட்டுள்ளா இருந்தாலும் உங்கள் மனமாற்றத்துக்கு முதல் பொறுப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்காக ஒருவரும் மனமாற்ற முடியாது. மனம் மாற உங்களை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. நமது ஜபங்களை செய்வது, நமது வேதங்களை படிப்பது, சபைக்கு செய்வது, ஆலய நியமனங்களில் பங்கேற்கும் தகுதியாய் இருப்பதில் நாம் கருத்தாய் இருக்கும் போது மனமாற்றம் நிகழ்கிறது. நமது வீடுகளிலும் வகுப்பை அறையிலும் நாம் கற்கிற நீதியான கொள்கையின்படி செயல்படும் போது மனமாற்றம் வருகிறது. நாம் பரிசுத்தமான மற்றும் நற்குடைய வாழ்க்கையை வாழும் போது பரிசுத்த ஆவியின் தோழமையை அனுபவிக்கும் போது மனமாற்றம் வருகிறது. நாம் இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியை புரிந்து கொண்டு அவரை நமது இரட்சகராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டு நமது வாழ்க்கையில் பாவ நிவர்த்தியை செயல்பட அனுமதிக்கும் போது மனமாற்றம் வருகிறது. ஆலயத்தின் உடன்படிக்கையை செய்யும் ஊழியம் செய்யவும் நமது எதிர்கால வீடுகளை சாவிக்க நீங்கள் ஆயுதப்படுத்த போது உங்கள் தனிப்பட்ட மனப்பாற்றம் உங்களுக்கு உதவும். நீங்கள் மனமாறும் போது நீங்கள் கற்றவர்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வாஞ்சை பெறுவீர்கள். உறுதிப்பாட்டுடன் வல்லமையுடனும் பிறரிடம் சாட்சி சொல்லும் தன்னம்பிக்கையும் திறமையும் அதிகரிக்கும். பிறருடன் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும் வாஞ்சையும் தைரியமாக சாட்சி சொல்லும் தன்னம்பிக்கையும் உண்மையான மனமாற்றத்தின் இயற்கையான விளைவுகள் ஆகும். இரட்சகரின் போதகருக்கு போதித்தார், நீ குடப்பட்ட பின்பு உன் சகோதரை சாதரப்படுத்து. தீர்க்கதரிசி வீர ஜோசுவாவை நினைவு கொள்ளுங்கள். அவன் தானாக மனம் மாறவில்லை, ஆனால் தேவனிடத்தில் இஸ்ரேலின் புத்திரரை கொண்டு வர தன் வாழ்நாளில் கடைசி வரை சோர்வின்றி பிரயாசிக்கப்பட்டான். நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களில் இஸ்ரேலர் கர்த்தரை சேவித்தார்கள். உண்மையான மனமாற்றத்தை அனுபவித்த ஒருவன் பாவ நிவர்த்தியின் வல்லமையை பெற்று தன் சொந்த ஆத்மாவுக்கு ரட்சிப்பை பெற்று அவன் அறிந்த அனவர் மீது வல்லமை மிக்க செல்வாக்கை பிரயோகிக்கிறான். சுவிசேஷத்தின் படி வாழ்வது பரிசுத்த ஸ்தலங்களில் நிற்பது எப்போதும் சௌகரியமானதும் எளிதானதும் இல்லை, ஆனால் அது தகுதியானதுதான் என நான் சாட்சியளிக்கிறேன். கர்த்தர் எம்மா ஸ்மித்துக்கு உலகின் காரியங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு மேலானவையோடு என ஆலோசனை விதித்தார். உலகத்தின் மேலானவைகள் எவ்வளவு மகாத்மானவைகள் என யூகிக்க தொடங்க முடியாது என நான் சந்தேகப்படுகிறேன். சுவிசேஷத்தின் வாழவும் மனம் மாறவும் நமது முயற்சிகளில் நமக்கு உதவும் ஆசீர்வதிக்கும் பெரும் வாஞ்சினுடைய அன்பான பரலோக பிதா நமக்கு இருக்கிறார் என சாட்சியளிக்கிறேன். நமது அழியாமையும் நித்திய ஜீவனமே அவரது முக்கிய நோக்கமும் பணியும் என அவர் தெளிவாக கூறியிருக்கிறார். அவரது சுமூகத்தில் இருக்க வீட்டுக்கு கூட்டி வருவதை வாஞ்சியிருக்கிறார். சுவிசேஷத்தின் கோட்பாடுகளின்படி நாம் செயல்படுவதும் தினமும் செயல்படுத்தும் போது நம் மனம் மாறி நமது குடும்பங்களில் உலகத்தில் அதிக நன்மை பெறும் வழியாகும். இந்த இலக்கை எட்ட நமது அன்றாட முயற்சியில் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோமாக. என்பதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது ஜபமாகும். ஆமென்.
Thank you for these powerful messages.
நன்றி. பாட சேர்ந்து செய்குழுவும் இக்கூட்டத்தின் எழுந்து இணைந்து நின்று புட்டிய ஷோல்டர்ஸ் டு த வீல் என்ற பாடலை பாடுவார்கள். பாடலை தொடர்ந்து எழுபத்தினரின் தலைவர் மூப்பர் ரிச்சர்ட் ஜே மேஜன்ஸ் பேச கேட்போம். அவரை தொடர்ந்து பன்னீர் அப்பாஸ்தலர் ரிச்சர்ட் சி ஸ்காட் பேசுவார். பின்பு சேர்ந்து செய்குழு ஓ டிவைன் ரிடீமர் பாடுவார்.
This is the one.
இது பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 183வது அரையாண்டு பொது மாநாடு.
Yeah. Every morning when we wake up, we face a new day filled with the challenges.
நீதியின் முடிவு வரைந்தும் நிலைத்திருக்க நமது திறமை நமது சாட்சியின் பலத்திற்கும் நமது உரையாடலின் ஆழத்திற்கும் நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கும். ஒவ்வொரு காலையும் நாம் எழுந்திருக்கும் போது வாழ்க்கையின் சவால்களால் நிரப்பப்பட்டிருக்கும் ஒரு புதிய நாளை நாம் எதிர்கொள்கிறோம். இந்த சவால்கள் அநேக வடிவங்களில் வருகின்றன. உடல் ரீதியான சவால்கள், பொருளாதார பின்னடைவு, உறவுகளின் வெறுசல், உணர்வுபூர்வமான சோதனைகள். வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்கிற அநேக சவால்கள் தீர்க்கப்படலாம், மேற்கொள்ளப்படலாம். ஆயினும் மற்றவைகள் புரிந்து கொள்ள கடினமானவையும் மேற்கொள்ளப்படுவதற்கு சாத்தியமில்லாதாகவும் நாம் மறிக்கும் வரை அவைகள் நம்மோடே இருக்கலாம். தற்காலிகமாக நம்மால் தீர்க்க முடிகிற சவால்களில் நிலைத்திருக்கும் போது, நம்மால் தீர்க்க முடியாத சவால்களில் நாம் தொடர்ந்து நிலைத்திருக்கும் போது, வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்கிற எல்லா சவால்களும் வெற்றிகரமாக நிலைத்திருக்க நாம் விருத்தி செய்கிற ஆவிக்குரிய பலன் நமக்கு உதவும் என்பதை நினைவு கூறுவது முக்கியம். சகோதர சகோதரிகளே, அவருடைய சமூகத்தில் நித்திய ஜீவனுக்காக தகுதி பெற நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நாம் தனித்தனியாக கற்றுக்கொள்ளும்படியாக நமது பூலோக இருப்பை வடிவமைத்த ஒரு நேசமுள்ள பிதா நமக்கு இருக்கிறார். தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் வாழ்க்கையில் உள்ள ஒரு கதை இந்த கொள்கையை விவரிக்கிறது. தீர்க்கதரிசியும் அநேக கூட்டாளிகளும் அநேக மாதங்களாக மிசௌரி லிபர்ட்டியில் சிறை கைதிகளாக இருந்தார்கள். சிறைச்சாலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது அவர்களுடைய தற்போதைய வேதனைகளிலிருந்து பரிசுத்தவான்கள் விடுவிக்கப்படும்படி தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் தாழ்மையான ஜெபத்தில் கர்த்தரிடம் மன்றாடினார். நாம் எதிர்கொள்கிற சவால்களில் வெற்றிகரமாக நிலைத்திருந்தால் அது நமது முடிவான நன்மாயிருக்கும் என தீர்க்கதரிசியின் நமக்கு போதித்தல் கர்த்தர் பதிலளித்தார். இது ஜோசப்பின் வேண்டுதலுக்காக கர்த்தன் பதில். என்னுடைய மகனே, உன்னுடைய ஆத்மாவுக்கு சமாதானம் உண்டுவதாக. உன்னுடைய இக்கட்டுகளுக்கும் உன்னுடைய உபத்திரவங்களுக்கும் ஒரு சிறிய சமயத்திற்கு மட்டுமே. பின்னர் நீ அதில் நன்றாய் நிலைத்திருந்தால் தேவன் உன்னை உன்னதத்துக்கு உயர்த்துவார். நீ உன்னுடைய சத்துருக்கள் யாவர் மீதும் ஜெயம் கொள்வாய். நமது நல்ல குணங்களுக்கு ஒரு பரீட்சையாயிருக்க வாழ்க்கையின் மூலமாக நமது பரணத்தை பரலோக பிதா அமைத்திருக்கிறார். நல்லது கெட்டது இரண்டு செல்வாக்களுக்கும் நாம் உள்படுத்தப்பட்டு பின்னர் நாம் எந்த பாதையை எடுத்துக்கொள்வோம் என நாமே தெரிந்திருக்க குணஸ்வாயீதம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பண்டைய தீர்க்கதரிசி சாமுவேல் போதித்ததைப் போல, நீங்கள் சுதந்திர வாழிகளாயிருக்கீர்கள். நீங்கள் உங்களுக்கென்று காரியங்களை நடப்பிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதோ தேவன் உங்களுக்கு அறிவை தந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு விடுதலை ஆக்கிறார். நாம் பரிபூர்ணம் இல்லாது இருப்பதாலும் நாம் தவறுகளை செய்வதாலும் அவர் சமூகத்திற்கு திரும்ப நமக்கு உதவி தேவைப்படுகிறது. போதனைகள் எடுத்துக்காட்டு இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் பலியின் மூலமாக அவசியமான உதவி கொடுக்கப்படுகிறது. நமது வருங்கால ரட்சிப்பையும் மனம் திரும்புதலின் கொள்கையின் மூலமாக மேன்மை அடைதலையும் இரட்சகரின் பாவ நிறுத்தியின் பலி சாத்தியமாகிறது. நாம் நேர்மையாக உண்மையுள்ளவர்களாக மனம் திரும்பினால் நாம் சுத்தமுள்ளவர்களாக மாறி நமது தன்மையை மாற்றி நமது சவால்களில் வெற்றிகரமாக நிலைத்திருக்க பாவ நிறுத்தி உதவ முடியும். நிலைத்திருத்தல் என்பது இயேசு கிறிஸ்துவின் கோட்பாட்டிற்குள் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான கொள்கை. அது முக்கியமானது ஏனெனில் நமது நித்திய வருங்காலத்தின் தன்மை நீதியில் நிலைத்திருக்கும் நமது திறமையாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானத்தின் ரட்சிப்பை பின்னர் பரிசுத்தாவியின் வரமான அதையே நாம் பெற்ற பின்பு நாம் கிறிஸ்துவின் வார்த்தைகளை உண்டு கழித்து முடிவு பரிந்தம் நிலைத்திருந்து முன்னேறி செல்ல வேண்டும். இதோ நீங்கள் நித்திய ஜீவனை பெறுவீர்கள் என பரமபிதா உறவிக்கிறார். ஆகவே நமது பரலோக பிதாவின் அனைத்து ஆசீர்வாதங்களின் நித்திய ஜீவன் ஆகிய மகத்தானதை பெரும்படியாக பொருத்தமான நியமன பணியை நாம் நிறைவேற்றி அதை சார்ந்த உடன்படிக்கைகளை தொடர்ந்து கைக்கொள்ள வேண்டும். வேறு மாதிரி சொல்ல போனால் நாம் வெற்றிகரமாக நிலைத்திருக்க வேண்டும். நீதியில் முடிவு பெறந்த நிலைத்திற்க நமது திறமை நமக்கு நமது சாட்சியின் பலத்திற்கும் நமது உரையாடலின் ஆழத்திற்கும் நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கும். நமது சாட்சிகள் பலமாக இருக்கும்போது நாம் உண்மையாக இயேசு கிறிஸ்துவின் சுசேஷத்திற்கு மனம் மாறியவர்களாக இருக்கும் போதும் நமது தேர்ந்தெடுப்புகள் பரிசுத்தாவியினால் உணர்த்தப்பட்டு அவைகள் கிறிஸ்துவில் மயமாயிருக்கும் மற்றும் நீதியில் நினைத்திருக்க நமது விருப்பத்தை அவைகள் ஆதரிக்கும். நமது சாட்சிகள் பலவீனமாயிருந்தால் நமது உரையாடல் மேலோட்டமாக மட்டும் இருந்தால் பலவீனமான தேர்ந்தெடுப்புகளை செய்ய உலகத்தின் பொய்யான கலாச்சாரங்களால் நாம் ஏமாற்றப்படும் பெரிய அபாயத்தில் இருப்போம். சரீரத்தில் நிலைத்திருக்கவும் பின்னர் ஆவிக்குரிய நிலைத்திருக்கவும் தேவையான முயற்சிக்கு அதை ஒப்பிடவும் தேவையான முயற்சியை விவேக்க ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். என்னுடைய ஊழியத்திலிருந்து திரும்பி வந்ததில் மதிப்புக்குரியவரும் கலிபோர்னியா கல்லூரியில் ஆசிரியருமாயிருந்த ஒரு புகழ்பெற்ற பயிற்சியாளருக்காக கூடைப்பந்து விளையாட எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. கூடைப்பந்து விளையாட்டின் சமயம் ஆரம்பத்திற்கு முன்பு அவருடைய விளையாட்டு வீரர்கள் உடல் ரீதியாக தகுதியாயிருப்பதை பற்றி இந்த பயிற்சியாளர் மிக கவனமாக இருந்தார். பயிற்சி காலத்தில் எங்களில் யாராவது கூடைப்பந்தை தொடுவதற்கு முன்பு பள்ளிக்கூடத்தில் இருக்க குன்றுகளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மிக வேகமாக ஓட வேண்டும் என்பது அவருடைய அடிப்படை தேவைகளில் ஒன்று. என்னுடைய ஊழியத்திலிருந்து நான் திரும்பி வந்த உடனேயே இந்த ஓட்டத்தின் என்னுடைய முதல் முயற்சியில் நினைவில் வந்தது. நான் சாகப்போகிறேன் என்று நினைத்தேன். இறுதியாக ஒரு லக்காக பயிற்சியாக அமைத்திருந்த நேரத்திற்குள் வந்தடைவதற்கு வாரக்கணக்கில் படியமான பயிற்சி தேவையானது. அந்த ஓட்டத்தை முடிக்க முடிகிறதில் அது ஒரு நல்ல உணர்வாக மட்டும் இருக்கவில்லை. இந்த இறுதிக்கோட்டை வந்தடைவதில் நான் மிக வேகமாக ஓடவும் இருந்தது. வெற்றிகரமாக கூடைப்பண்டாவதற்கு நீங்கள் தகுதியுள்ளவராக வேண்டும். நல்ல சரீர ஆரோக்கியமாயிருப்பது ஒரு நல்ல மதிப்பாயிருந்து அந்த மதிப்பே ஒரு அர்ப்பணிப்பு, பொறுமை மற்றும் சுய ஒழுக்கம். உங்களுடைய சரீரத்தை போலவே அதில் நிலைத்திருக்க நீங்கள் விரும்பினால் ஒரு சாட்சிக்கும் தேவையாயிருக்கிறது. ஆகவே நமது சாட்சிகளை நாம் எவ்வாறு தகுதி உள்ளதாக வைத்திருக்க முடியும்? கூடைப்பந்தாட்டத்தை வெறுமையாக தொலைக்காட்சியில் பார்ப்பதால் நமது சரீரங்களை கூடைப்பந்தாட்டத்திற்கு தகுதி உள்ளதாக்க முடியாது. அதே போன்றே பொது மாநாட்டை வெறுமையாக தொலைக்காட்சியில் பார்ப்பதால் நமது சாட்சிகளை தகுதி உள்ளவையாக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் கொள்கை அடிப்படைகளை நாம் படித்து கற்றுக்கொள்ள வேண்டும். பின்னர் அவற்றின்படி வாழ நம்மால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக முயற்சி செய்ய வேண்டும். அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக நாம் மாறுகிறோம். அப்படித்தான் ஒரு நிலைத்திருக்கும் சாட்சியை நாம் கட்டுகிறோம். வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துவின் தன்மைகளை பின்பற்றுவது நமக்கு விருப்பமாயிருக்கிறது. அது ஆவியில் ஆயத்தமாயிருப்பதற்கு அத்தியாவசியமானது. ஆவிக்குள்ள ஆயத்தமாயிருப்பது என்றால் நாம் ஆவிக்குரிய சக்தியும் பலத்தையும் விருத்தி செய்திருக்கிறோம் என அர்த்தம். நாம் ஆவிக்குரியதில் நல்ல தகுதியுள்ளவர்களாயிருப்போம். நாம் ஆவிக்குரியதில் அத்தகைய தகுதியுள்ளவர்களாயிருப்போம் என்பது நாம் தொடர்ந்து நன்மையானவற்றை தேர்ந்தெடுப்போம் என்பதாகும். நமது விருப்பத்தில் நாம் அசைக்க முடியாதவர்களாகவும் சுவிசேஷத்தில் வாழ திறமை உள்ளவர்களாகவும் மாறுவோம். ஒரு பெயர் தெரியாத கவிஞன் ஒரு சமயம் சொன்னான், நதியால் கரைக்க முடியாத ஒரு பாறையாக நீங்கள் மாற வேண்டும். அன்றாடம் நாம் சவால்களை எதிர்கொள்ளுதல் ஒவ்வொரு நாளும் நமது ஆவிக்குரிய சக்தியை வளர்ப்பது முக்கியமானதாகும். ஆவிக்குரிய சக்தியை நாம் விருத்தி செய்ய போது உலகத்தின் பொய்யான கலாச்சாரம் அப்படியே நம்முடைய அன்றாட தனிப்பட்ட சவால்கள் நீதியில் நிலைத்திருக்க நமது திறமையின் மீது சிறு எதிர்வு இருக்கும். ஆவிக்குரிய சக்தியின் மகத்தான எடுத்துக்காட்டுகள் நமது சொந்த குடும்பத்தின் வரலாறுகளிலிருந்து வருகிறது. நமது முன்னோர்களின் அநேக கதைகளின் மத்தியிலிருந்தும் நிலைநிற்பதின் ஊக்குவிக்கும் தன்மைகளை காட்டுகிற எடுத்துக்காட்டுகளை நம்மால் பார்க்க முடியும். இந்த கொள்கையை என்னுடைய குடும்ப வரலாற்றின் ஒரு கதை விவரிக்கிறது. இங்கிலாந்து யார்க்ஷயரில் 1856 என்னுடைய கொள்ளு தாத்தா ஜோசப் வாட்சன் மேனஸ் பிறந்தார். என்னுடைய குடும்பத்தினர் இங்கிலாந்தில் சபையில் சேர்ந்து பின்னர் சால்ட் லேக் சிட்டிக்கு பயணமானார்கள். 1853 அவர்கள் எமிலி கீஃபை திருமணம் செய்து 8 பிள்ளைகளுக்கு அவர் பெற்றோர் ஆயினர். அவருக்கு 53 வயதாயிருந்தபோது ஒரு முழுநேர ஊழியக்காரராக 1910 ஜூன் மாதம் ஜோசப் அழைக்கப்பட்டார். அவருடைய மனைவி மற்றும் 8 பிள்ளைகளின் ஆதரவோடு அவருடைய ஊழியத்தில் ஊழியம் செய்ய அவருடைய சொந்த நாடான இங்கிலாந்துக்கு அவர் திரும்பி வந்தார். ஏறக்குறைய 2 உண்மையாக ஊழியம் செய்த பின்பு இங்கிலாந்து குளாசஸ்டரில் நடந்த ஞாயிறு பள்ளிக்கூடத்தில் பங்கெடுக்க சைக்கிளில் அவர் கூட்டாளியோடு போய்கொண்டிருந்தார். அப்பொழுது சைக்கிளின் சக்கரத்தின் டயர் வெடித்தது. எவ்வளவு பாதிப்படைப்பட்டிருக்கிற பார்ப்பதற்காக அவர் சைக்கிளிலிருந்து இறங்கினார். பாதிப்பு அதிகமாயிருந்ததை அவர் கண்டதாலும் அதை சரிப்படுத்த அதிக நேரம் எடுக்கும் என்பதாலும் அவருடைய கூட்டாளியிடம் முன்னால் போய் ஞாயிறு பள்ளியை ஆரம்பிக்கும்போது பின்பு சீக்கிரத்திலே அவர் வந்து சேர்ந்து கொள்வதாகவும் சொன்னார். இதை சொல்லி முடிந்த பிறகு அவர் தரையில் விழுந்தார். மாரடைப்பால் உடனே அவர் மறித்து போனார். இந்த வாழ்க்கையில் தனது மனைவியும் 8 பிள்ளைகளையும் ஜோசப் வாட்சன் மேனஸ் மீண்டும் பார்க்கவில்லை. அவருடைய உடல் சால்ட் லேக் சிட்டிக்கு கொண்டு வரப்பட்டு பழைய வாட்டர்லூ அசம்பிளி அரங்கத்தில் அவரது அடக்க ஆராதனை நடந்தது. அவரது அடக்க ஆராதனையில் 12 அப்போஸ்தலர் குடும்பத்தின் மூப்பர் ஆந்தனி டபிள்யூ ஈவன்சன் கொடுக்கப்பட்ட உரை வாழ்க்கை, மரணம் மற்றும் நிலைத்திருத்தலை பற்றி ஒரு முக்கியமான பாடத்தை நமக்கு போதிக்கிறது. இதுதான் சுவிசேஷம் நமக்கு கொடுக்கிறது. மரணத்தின் தற்காப்பை பற்றியல்ல, ஆனால் ஒரு மகிமையான உயிர்த்தெழுதல் உள்ள நம்பிக்கையின் மூலமாக அதை சொல்லுவதே. இது ஜோசப் மெனஸுக்கு பொருந்து. நீதியில் விசுவாசத்தில் விசுவாசத்திற்கு உண்மையுள்ளவர்களாக மனிதர்கள் தங்கள் ஜீவனை கொடுக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதில் இது நமக்கு ஆனந்தத்தையும் ஒரு திருப்தியும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறது. நிலைத்திருத்தலின் எடுத்துக்காட்டையும் எனது கொள்ளு தாத்தாவால் விவரிக்கப்பட்ட ஆவிக்குரிய சக்தியும் என்னால் முடிந்த அளவிற்கு பின்பற்ற இந்த குடும்ப கதை எனக்கு உணர்த்துதலாயிருக்கிறது. ஜோசப்பின் மரணத்திற்கு பின் நிச்சயமாக தாங்குவதற்கு வாழ்க்கை ஒரு பெரும் சுமையாயிருந்த அவருடைய மனைவி எமிலியின் விசுவாசத்தாலும் நான் உணர்த்தப்பட்டேன். அவர் தனியாகவே தன்னுடைய 8 பிள்ளைகளையும் வளர்த்து வரும்போது தன்னுடைய எஞ்சியிருந்த வாழ்க்கையை விசுவாசத்துக்கு உண்மையுள்ளவராக செலவழித்த போது அவருடைய சாட்சி பலமாகவும் அவருடைய மனமாற்றம் முழுமையானதாயும் இருந்தது. அப்போஸ்தலனாக பவுல் சொன்னான், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். இந்த பூமியில் நமக்கு முன்பாக நியமித்திருக்கிற ஓட்டம் தடைகளால் நிரப்பப்பட்டிருக்க ஒரு நிலைத்தனின் ஓட்டம். இந்த ஓட்டத்தின் தடைகள் ஒவ்வொரு நாளும் நாம் எழுந்திருக்கும் போது எதிர்கொள்ளும் சவால்களே. ஓட்டத்தை ஓடவும் நமது நடத்தையின் சுவாதீனத்தை நடப்பிக்கவும் நல்லவற்றிலும் கெட்டவற்றுக்கும் இடையில் நாம் தேர்ந்தெடுக்கவும் இங்கே பூமியில் நாம் இருக்கிறோம். மதிப்புடனும் வெற்றிகரமாகவும் ஓட்டத்தை ஓட முடிக்கவும் நமது பரலோக பிதாவிடம் திரும்பி போகும் அர்ப்பணிப்பின் பொறுமையின் சுய ஒழுக்கத்தின் கிரயத்தை நாம் செலுத்த வேண்டும். ஆவிக்குரிய தகுதிக்குள் நாம் போக வேண்டும். ஆவிக்குரிய சக்தியை நாம் விருத்தி செய்ய வேண்டும். உண்மையான மனமாற்றத்திற்கு நடத்துகிற பலமான சாட்சிகள் நமக்கு தேவையாயிருந்து அதன் விளைவாக நாம் எதிர்கொள்கிற எம்மாதிரியான சவால்களாயிருந்தும் நமக்குள்ளே உள் சமாதானத்தையும் பலத்தையும் நாம் காண்போம்.
The inner peace and strength needed to endure whatever challenges we may face.
ஆகவே ஒவ்வொரு காலையிலும் எந்த சவால்களுடன் நீங்கள் விழித்தெழுந்தாலும் நீங்கள் விருத்தி செய்கிற கர்த்தரின் உதவியுடன் நிறைந்திருக்கிற ஆவிக்குரிய பலத்துடனும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதைப் போல ஓட்டத்தின் முடிவில் நம்பிக்கையை பெறுவீர்கள். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் விதேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக தேவன் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். என்னுடைய சாட்சியும் ஒரு நேசமுள்ள பிதா இருப்பதையும் இந்த காலத்தில் இந்த பூமிக்கு நமக்காக கொண்டு வரப்பட்ட மகிழ்ச்சியின் நித்திய திட்டத்தையும் நான் சாட்சி அளிக்கிறேன். நமக்குள்ளே நிலைத்திருக்கிற பலத்தை விருத்தி செய்ய நம் அனைவரையும் கர்த்தரின் ஆவி
உணர்த்துவதாகவேசுவின் நாமத்தில்
ஆமேன்.
சமீபத்தில் ஐடஹோவின் ஒரு அருமையான இளைஞர் குழுவை சந்திக்க ஆசீர்வதிக்கப்பட்டேன். ஒரு நற்குணசாலியான இளம்பெண் தற்சமயத்தில் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் செய்கிற மிக முக்கியமானது என நான் நினைக்கிறது எது என கேட்டால், தங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் வல்லமையை அடையாளம் காண கற்றுக்கொள்ள ஆலோசனை வழங்கினேன். இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தி மூலம் நாம் பெறக்கூடிய தனிப்பட்ட பலமாக இருக்கக்கூடிய அந்த வல்லமையின் ஒரு தன்மையை என்று நான் விளக்குகிறேன். மார்மன் புத்தகத்தில் மூர்க்கமாயும் கடினமாயும் கொடிய ஜனங்களமாயிருந்த ஜனத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவேஷத்தை அமனின் அவனது சகோதரர்கள் பற்றி வாசிக்கிறோம். ஜனங்களில் அநேகர் மனம் மாறி தங்கள் பாவமிக்க நடத்தையை விட்டு விட தீர்மானித்தார்கள். தங்கள் ஆயுதங்களை புதைத்துவிட்டு மீண்டும் ஒருபோதும் அவற்றை பயன்படுத்த மாட்டோம் என கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினர். பிற்காலத்தில் மனமாறாத சகோதரர்களில் அநேகர் அவர்கள் மீது வந்து சங்கரிக்க தொடங்கினர். இப்போது விசுவாசகளாயிருப்பவர்கள் கருவிகளை எடுத்து தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை இழப்பதை விட பட்டாயத்துக்கு வியவதை
தெரிந்து கொண்டனர். நீதிமான்களின் உதாரணம். மேலும் அநேகர் ஆனமாறி கலக கருவிகளை போட்டுவிட்டு உதவியது. ஆமனின் மூலமாக கர்த்தர் நெப்பியர் மத்தியில் அடைகளம் பெற வழிநடத்தி அவர்கள் ஆமனின் ஜனம் என அழைக்கப்பட்டனர். அநேக ஆண்டுகள் நெப்பியர்கள் அவர்களை பாதுகாத்தனர். ஆனால் காலம்போக்கில் நெப்பியர் சேனைகள் குறைய தொடங்கிய ஆதரவு கண்டிப்பாக தேவைப்பட்டது. ஆமனின் ஜனங்கள் தங்கள் ஆவிக்குரிய ஜீவியங்களுக்கு இக்கட்டான நேரத்தில் இருந்தார்கள். இனி ஒருபோதும் ஆயுதங்களை எடுக்க மாட்டோம் என தங்கள் உடன்படிக்கைக்கு உண்மையாக இருந்தார்கள். தங்கள் குடும்பங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு தகப்பன்களே பொறுப்பு என அறிந்து கொண்டார்கள். தங்கள் உடன்படிக்கையை முறித்துப்பட நினைத்தார்கள். அவர்களது ஞானமிக்க ஆசாரியத்துவ தலைவன் ஹேலமன் கர்த்தரோடு உடன்படிக்கையை முறிப்பது ஒருபோதும் நியாயமில்லை என அறிந்தான். அவன் ஒரு உணர்த்தப்பட்ட மாற்று வழியை கொடுத்தான். அவர்களது குமாரர்கள் அந்த பாவங்களுக்கு குற்றவாளிகள் அல்ல. ஆகவே அதே உடன்படிக்கையை செய்ய தேவையில்லை என நினைவூட்டினான். குமாரர்கள் இளைஞர்களாக இருந்தார்கள். சரீர பாலத்துடன் மிக முக்கியமாக நற்குணத்துடனும் பரிசுத்தமாயும் இருந்தார்கள். அக்குண குமாரர்கள் தங்கள் தாய்மார்களின் விசுவாசத்தால் பலப்படுத்தப்பட்டார்கள். தங்களின் தீர்க்கதரிசி தலைவனின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த இளைஞர்கள் தங்கள் குடும்பங்கள் மற்றும் வீடுகளை பாதுகாக்க தங்கள் தகப்பனிடங்களின் இடத்தில் இருந்தார்கள். இந்த இக்கட்டான தீர்மானத்தை சூழ்ந்த நிகழ்ச்சிகளை இயேசு கிறிஸ்துவின் பாவநிவர்த்தி தேவனின் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எப்படி தனிப்பட்ட பலத்தை கொண்டு வருகிறது என காட்டுகிறது. அத்தகப்பனின் மென்மையான உணர்ச்சிகளை கருத்தில் கொள்ளுங்கள். தேவையான நேரத்தில் தங்கள் மனைவிகளையும் பிள்ளைகளையும் பாதுகாப்பதில் அவர்களில் முந்தைய கால கலக செயல்கள் எவ்வாறு தடுத்தது என எப்படி உணர்த்தப்படுகிறார்கள். தங்கள் குமாரர்கள் இப்போது எதிர்கொள்கிற கொடுமைகளை அறிந்து தனிமையில் அழுதிருப்பார்கள். பிள்ளைகளால் பிதாக்களே தங்கள் குடும்பங்களை காத்து கொள்ள வேண்டும். அவர்களது துயரம் கடுமையானதாக இருக்க வேண்டும். அவர்களது உணர்த்தப்பட்ட ஆசாரியத்துவ தலைவன் அவர்களது யுத்த கருவிகளை எடுக்க அவர்கள் கருதுவதற்கு அவர்களின் ஆத்மாக்களை இழந்து விடுவார்களோ என்று ஏன் பயப்பட வேண்டும்? கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இதையோ தன் பாவங்களுக்கு மனம் திரும்பியவன் மன்னிக்கப்படுகிறான். கர்த்தராகிய நான் அவற்றை ஒருபோதும் நினைப்பதில்லை. இந்த விசுவாசமிக்க தகப்பன்கள் வெகு முன்பே தங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் பாவநிவர்த்தி மூலம் சுத்தமானார்கள். ஆகவே தங்கள் குடும்பங்களை பாதுகாக்க ஏன் ஆலோசனை சொல்லப்படவில்லை? இயேசு கிறிஸ்துவின் பாவநிவர்த்தி மூலம் நாம் கீழ்பட்டால் என்பது அடிப்படை சத்தியமாகும். நாம் நற்குணச்சாலிகளாகவும் பரிசுத்தமாகவும் ஆகலாம். எனினும் நமது மோசமான தேர்வுகள் நீண்ட கால விளைவுகளுடன் விட்டு விடுகிறது. புராண மனிதர்கள் மனம் திரும்புதலுக்கு முக்கியப்படி ஒன்று நமது கடந்த கால பாவங்களை குறுகிய மற்றும் நீண்ட கால விளைவுகளை தாங்கிக்கொள்வதாகும். சாத்தான் ஏமாற்ற முயலுகிற பலவீனமான நேரமாக மீண்டும் ஆகிவிடக்கூடிய மாம்ச பசியை இந்த அமோனிய தகப்பன்களுக்கு கடந்த கால தேர்வுகள் வெளிப்படுத்திவிட்டன. சாத்தான் தன் செல்வாக்கில் திரும்ப கொண்டு வர முந்திய குற்றங்களின் நமது நினைவை பயன்படுத்த முயல்கிறான். அவனது தூண்டுதல்களை தவிர்க்க நாம் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். விசுவாசமிக்க அமோனிய தகப்பன்களின் நிலை அப்படிப்பட்டதாயிருந்தது. அநேக ஆண்டுகளுக்கு விசுவாசம் வாழ்க்கைக்கு பின்பு கடந்த கால பாவங்களின் நினைவின் எந்த கவர்ச்சியிலிருந்தும் ஆவிக்குரிய விதமாக காத்து கொள்வது அவர்களுக்கு அவசியமாயிருந்தது. அநேக யுத்தங்களில் தலைவன் மரோனி பல வீணமான பட்டணங்களை பலப்படுத்த சொன்னான். அவன் குழியின் உட்கரையிலே மரத்தினான சுவரை அவர்கள் கட்டும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அக்குழியின் மண்ணை மரத்திலான சுவரில் வீசினான். இப்படியாக உதாரத்துவ ஸ்தலத்தை சுற்றியும் மரத்தினாலும் மண்ணிலானும் பலமென சுவரை மிக உயரத்துக்கு எழுப்பும் மட்டுமாய் அவர்கள் லமோனியரை வேலை செய்யும்படி செய்தார்கள். இந்த அமோனிய தகப்பன்கள் அப்படிப்பட்டவர்களே, தங்கள் விசுவாச ஜீவியத்துக்கு அநீதியான கடந்த நடத்தைக்கும் இடையே உயரமான அகன்ற சுவரை தேவை. நீதியான பராமரிங்களா கடந்த நடத்தைக்கு இடையே ஆசீர்வாதிக்கப்பட்ட அவர்களது குமாரர்களே, அதே மாதிரி சோதனைகளுக்கு இலக்காவதில்லை. தங்கள் ஆவிக்குரிய நன்மையை சமரசம் செய்யாமல் அவர்கள் தங்கள் குடும்பங்களை காக்க முடிந்தது. கடந்த கால மோசமான தேர்வுகளின் விளைவுகளை விட்டுவிட விரும்புகிற எவருக்கும் மகிழ்ச்சி செய்தி கலக்கத்தை அவர் பார்ப்பதை விட பலவீனத்தை வித்தியாசமாக பார்க்கிறார். மனம் திரும்பாத கழக தண்டனையை கொண்டு வரும் என கர்த்தர் எச்சரிக்கும் போது, பலவீனம் பற்றி கர்த்தர் பேசும்போது அது எப்போது இரக்கத்துடனேயே ஆகும். சந்தேகமின்றி அம்மோனிய தகப்பன்கள் தங்களின் பெற்றோர்களின் பொய்யான பாரம்பரியங்களை கற்பிக்க பாட்டார்கள் என்பதில் சிறிது அர்த்தம் இருக்கிறது. ஆனால் பரலோக பிதாவின் எல்லா பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துவின் ஒளியோடு அநீதியத்துக்கு வருகிறார்கள். இரக்கமுடன் அவர்கள் சுவேஷம் கற்பிக்கப்பட்டு மன திரும்பி இயேசு கிறிஸ்துவின் பாவநிவர்த்தி மூலமாக சாத்தானின் தூண்டுதலை விட அவைக்குரிய விதமாக அதிக பலமடைகிறார்கள். அவர்களது கொடுமையான கடந்த காலத்துக்கு திரும்பும் தூண்டுதலை அவர்கள் உணராமல் இருக்கலாம். இருப்பினும் தங்களின் தீர்க்கதரிசி தலைவனை பின்பற்றி அவர்களின் ஆத்மாக்களை ஏமாற்றி பிதராமாக பாதாளத்திற்குள் நடத்தி செல்ல சாத்தானுக்கு அவர்கள் சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை. இரட்சகரின் பாவநிவர்த்தி அவர்களை பாவத்திலிருந்து கழுவியது மட்டுமின்றி தங்களது ஆசாரியத்துவ தலைவர்களுக்கு அவர்களது கீழ்ப்படிதலின் நிமித்தம் இரட்சகர் அவர்களது பலவீனத்திலிருந்து காத்து பலப்படுத்து முடிந்தது. அவர்களது தாழ்மையான தங்கள் பாவங்களை விட்டுவிட வாழ்நாள் ஒப்புக்கொண்டுத்தல் போர்க்களத்தில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய எதையும் விட தங்கள் குடும்பங்களை பாதுகாக்க அதிகம் செய்தார்கள். அவைகளது கீழ்ப்படிதல் ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு ஏமாற்றவில்லை. அது அவர்களை பலப்படுத்தி அநேக வருங்கால சந்திகளை ஆசீர்வதித்தது. கதையின் முடிவு கர்த்தரின் இரக்கம் எப்படி பலவீனமுள்ளவைகளை பலப்படுத்துகிறார் என விளக்குகிறது. அந்த விசுவாசமிக்க தகப்பன்கள் தங்கள் குமாரர்களை ஹீலமன் பராமரிப்பில் அனுப்பினர். எல்லோரும் சிறிதாவது காயப்படுத்த கடினமான யுத்தத்தில் குமாரர்கள் போரிட்டாலும் ஒரு உயிர் கூட இழக்கப்படவில்லை. சேர்ந்த நெப்பியை சேனைக்கு இளைஞர்கள் மிகுந்த உற்சாகமாயிருந்தார்கள். வீடு திரும்பிய போது விசுவாசத்துடனும் ஆவிக்குரிய விதமாக பலத்துடனும் இருந்தார்கள். அவர்களது குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு பலப்படுத்தப்பட்டன. நமது நாடுகளில் எண்ணற்ற மார்மன் புத்தக மாணவர்கள் இந்த பரிசுத்தமான மற்றும் நீதியான குமாரர்களை தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையில் மோசமான தேர்வுகள் செய்து நேரங்கள் உண்டு. நாம் அனைவருமே இயேசு கிறிஸ்துவின் பாவநிவர்த்தியின் வல்லமையின் கண்டிப்பான தேவையில் இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் எந்த காலத்திலிருந்தும் மனம் திரும்ப வேண்டும். ஏனெனில் கர்த்தராகிய நான் பாவத்தை சிறிது கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரால் முடியாது. ஏனெனில் அவரை போலாக எது தேவை என அவர் அறிவார். நம்மில் அநேகர் நமது நடத்தையில் பலவீனம் விருத்தியாவதை அனுமதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பாவநிவர்த்தி மூலம் நாமும் அமோனியரை போல நமக்கு சாத்தான் ஏமாற்ற முயற்சிக்கிற கடந்த கால தவறுகளுக்கு இடையே அவைக்குரிய கோட்பாடுகளை காட்டலாம். அமோனிய தகப்பனர்களை சுற்றி கட்டப்பட்ட ஆவிக்குரிய பாதுகாப்பு அவர்களையும் அவர்களது குடும்பங்களையும் அவர்களது நாட்டையும் எதிர்கால தலைமுறைகளையும் ஆசீர்வதித்து பாலப்படுத்துகிறது. அதுவே நமக்கு கூட உண்மையாயிருக்கிறார்களாம். ஆகவே நாம் எப்படி இந்த நித்திய கோட்பாடுகளை கட்டுக்குகிறோம்? முதல் படி, உண்மையாயிருங்கள், முழுமையாயிருங்கள், முற்றிலும் மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தி மூலம் நாம் ஒவ்வொருவரும் சுத்தமாகவும் நமது கலக சுமை அகற்றப்படும். மனம் திரும்புதல் ஒரு தண்டனை அல்ல என்பதை நினைவு கூறுங்கள். இது அதிக மகிமையான எதிர்காலத்துக்கு நம்பிக்கை நிரம்பிய பாதையாகும். நமது பலவீனங்கள் மற்றும் நமது விசுவாசத்துக்கு இடையே கோட்டைகளை கட்ட உதவக்கூடிய கருவிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். பின்வரும் ஆலோசனைகளை கருத்தில் கொள்ளுங்கள். உங்களுக்காக உடன்படிக்கைகளை செய்து நியமங்களை பெறுங்கள். பின்பு உங்கள் முன்னோருக்கு ஆலய நியமங்களை செய்ய உறுதியாக விடாமலும் உழையுங்கள். அங்கத்தினர் இல்லாத அல்லது ஆர்வம் குறைந்த குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுடன் சுவேஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சத்தியங்களை பகிர்ந்து கொள்வது உங்கள் வாழ்க்கையில் புதிக்கப்பட்ட உற்சாகத்தை கொண்டு வர முடியும். எல்லா சபை அழைப்புகளிலும் விசேஷமாக வீட்டு போதத்து மற்றும் விசாரிப்பு போதக பணிகளில் விசுவாசமாக சேவை செய்யுங்கள். மாதத்துக்கு 15 நிமிடம் வீட்டு அல்லது விசாரிப்பு போதகரை மட்டுமே இருக்காதீர்கள். அவர்களை தனிப்பட்ட விதமாக அறியுங்கள். உண்மையான நண்பர்களாகிருங்கள். பரிவான செயல்களினால் அவர்கள் ஒவ்வொருவரையும் எவ்வாறு கவனிக்கிறீர்கள் என்று காட்டுங்கள். மிக முக்கியமாக உங்கள் குடும்ப அங்கத்தினர்களுக்கு சேவை செய்யுங்கள். உங்கள் துணைவர் மற்றும் பிள்ளைகளின் ஆவிக்குரிய விருத்திக்கு அதிக முன்னுரிமை கொடுங்கள். ஒவ்வொருவருக்கும் உதவ நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் குறித்து கவனமாயிருங்கள். உங்கள் நேரத்தையும் கவனிப்பையும் இலவசமாக கொடுங்கள். இந்த அனைத்து ஆலோசனைகளிலும் ஒருபோதும் நோக்கம் இருக்கிறது. உங்களது வாழ்க்கையை பிறருக்கு சேவை செய்வதால் நிரப்புங்கள். பரலோக பிதாவின் பிள்ளைகளுக்கு சேவை செய்வதில் உங்கள் வாழ்க்கையை இழக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் சாத்தானின் சோதனைகள் வலிவிழக்கும். பரலோக பிதா உங்களை அதிகமாக நேசிப்பதால் இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தி அந்த பலத்தை சாத்தியமாக்குகிறது. அது அற்புதமாயில்லையா? உங்களில் அநேகர் மோசமான தேர்வுகளின் பாரத்தை உணர்த்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரின் மன்னிப்பு, இரக்கம் மற்றும் பலனின் உயர்த்தும் வல்லமையை உணர முடியும். நான் அதை உணர்த்துகிறேன்.
Many of you have felt the burden of poor choices, and each of you can feel the elevating power of the Lord's forgiveness.
அது உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறது என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாட்சி அளிக்கிறேன். Amen.
We're so grateful.
நாம் அனுபவித்த அழகிய இசைக்காக டாபர்நாக்கலின் இசைக்குழு இசையை சேர்ந்த குழுவுக்கு நிறை நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். அதுபோல பேசிய அனைவருக்கும் அந்த விதத்திலாவது இந்த ஆராதனைகளுக்காக ஆயத்தம் செய்தவர்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். நமது நிறைவு செய்தியாளர் நமது அறுப்புக்குரிய தீர்க்கதரிசி தாமஸ் எஸ் மான்சன் அவரது உரைக்கு பின்பு தேர்ந்திசை குழு வி தேங்க் தி ஓ காட் ஃபார் அ ப்ராஃபெட் பாடுவர். பின்பு நிறைவு ஜபம் 74 மூப்பர் பிரான்சிஸ்கோ ஜே வினேஸ் செய்யப்படும்.
In my journal tonight,
in the குறிப்பாடல் இந்த நேத்
this has been one of the most inspiring sessions.
இது ஒரு மிக முக்கியமான உணர்த்தல் கூடிய நான் சந்தித்ததாக எல்லாவற்றையும் இது ஒரு மிக உயர்ந்தமான அனுபவமாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளை, 6 மாதங்களுக்கு முன்பு நாம் இந்த மாநாட்டில் சந்தித்த போது என் அன்பான பிரான்சிஸ் கீழே விழுந்து மருத்துவமனையில் இருந்தார். மே மாதம் மிகவும் தைரியத்தோடு இருக்கக்கூட அவர்களுடைய காயங்கள் தாங்க இயலாமல் நித்திய ஜீவனை அடைந்தார். அவர்களுடைய மறைவு ஒரு அழகான காரியம். நானும் என் மனைவியும் அக்டோபர் 7 1948 சால்ட் லேக் சிட்டி மனம் புரிந்தோம். நாளை அன்று எங்களுக்கு மனம் புரிந்த 65 வருடங்களாகிவிடும். என் மனைவி என் வாழ்க்கை துணைவி, என் அருமையான தோழி, என் நம்பிக்கைக்கு ஒருவர். அவள் என் வாழ்க்கையில் இல்லை என்பதில் நினைத்தால் அல்லது சொன்னால் என் மனதின் ஆழமான சிந்தனைகள் இன்னும் சொல்ல முடியாது. டேவிட் ஓ மெக்கே என்னை 12 புலவருக்கு அழைத்த 50 வருடங்கள் ஆகிவிட்டது. இத்தனை வருடங்களுக்கு என் அன்பான துணைவி எனக்கு மிகவும் ஆதரவாக இருந்தால் நான் என்னுடைய அழைப்பு சரியாக செய்வதற்கு அவள் செய்த தியாகங்கள் எண்ண முடியாது. நான் பல நாட்களில் சில சமயங்களில் பல வருடங்களில் பல வாரங்களில் அவரையும் என் குழந்தைகளை விட்டு செல்ல வேண்டிய சமயங்களில் அவள் ஒரு நாளும் அதை பற்றி குற்றம் சூட்டியதில்லை. அவள் இங்கு ஒரு தேவதைக்கு சமானம். பிரான்சிஸ் மறைந்த பின்னர் இன்மேல் அளவு கடந்த அன்பையும் பொழிந்த பலருக்கு நானும் என் குடும்பத்தினரின் சார்பாகவும் நன்றி தெரிவிக்கிறேன். 100 கணக்கான துக்க விசாரிப்பு அட்டைகளும் கடிதங்களும் பிரான்சின் மேன்மையான வாழ்க்கையை பற்றியும் எங்கள் குடும்பத்தரின் இழப்பையும் குறித்து எங்களுக்கு அனுப்பப்பட்ட பல அழகான பூ அமைப்புகளும் எங்களுக்கு அளிக்கப்பட்டது. நமது சபையின் பொது ஊழியத்திற்கு பிரான்சின் பேரில் பலர் தங்களின் பங்குகளை கொடுத்தார்கள். பிரான்சிஸ் விட்டு சென்ற எங்களுக்கு சார்பாக உங்களுடைய தயாளத்துக்காகவும் மனமார்ந்த செயல்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இயேசு கிறிஸ்து மேல் இந்த சூசியத்தின் மேல் உள்ள சாட்சிகளும் என்னுடைய மனைவி இன்னும் வாழ்கிறாள் என்று அறிவினாலும் அவள் மறைந்த போதும் என் மனதில் சமாதானம் நிலைந்திருந்த அந்த பிரிந்திருப்பது காரியமல்ல. நம்முடைய தேவனின் ஆலயத்தில் உலகத்திலும் பூலோகத்திலும் ஒன்றாக முத்திரை செய்யப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் ஒரு தினத்தில் திரும்பவும் ஒன்றாக சேர்ந்து ஒரு காலம் பிரிக்கப்படாமல் வாழ்வோம். இந்த ஞானம் எனக்கு இதை தாங்கிக் கூடிய பலம் கிடைக்கிறது. எவரும் துன்பையும் மற்றும் துக்கம் இல்லாத வாழ்ந்ததாக இல்லை என்று தைரியமாக ஏற்றுக்கொள்ளலாம். மனித சரித்திரத்தின் காலகட்டத்தில் குழப்பமும் மற்றும் துன்பத்தை முழு பங்கை பெறாமல் இருந்ததில்லை. வாழ்க்கையின் பாதை கொடுமையாக திரும்பும் பொழுது இந்த கேள்வியை கேட்க தூண்டுகிறோம், ஏன் நான்? சில சமயங்கள் நம்முடைய கஷ்டங்களுக்கு முடிவே இல்லாத போல் தோன்றலாம். தம்முடைய நினைவுகள் நம்பிக்கையும் சிதறப்பட்டு நாம் ஏமாற்றத்தில் முழுகி உணரலாம். அப்போது வேதகத்தில் கேட்கப்படும் கேள்வியான கிலியத்தின் பிஸ்திதாளம் இல்லையோ என்று நாம் கேட்போம். நாம் கைவிடப்பட்டு இருதயம் உடைந்து தனியாக உணரலாம். நம்முடைய தூரதிருஷ்டத்தையும் சேர்ப்பு மனம் பங்கோடு பார்க்க துன்பம் படுவோம். நம்முடைய துயரங்களும் பதிலை நான் பொறுமை இல்லாமல் இருப்போம். இந்த நேரங்களில் நாம் பரலோக நற்குணமான பொறுமையும் அடிக்கடி மறைக்கிறோம். நாம் சந்திக்கும் சவால்கள் நாம் முடிவு பரியாந்தம் நிலைத்திருப்போம் என்று நம்மை பரீட்சை செய்கிறது. நாம் தவறி செல்வோமா அல்லது நாம் முடிக்க முடியுமா என்று கேள்விகள் நாம் பதில் அளிக்க இருக்கிறோம். அவர்களுடைய சவால்களை சந்திக்க முடியாமல் பலர் திணறுவார்கள். முடிக்க முடியும் என்றால் வாழ்க்கையை முடிவு வரைக்கும் நிலைந்து இருப்பது என்பதாகும். வாழ்க்கையில் நாம் சிந்திக்கப் போகிற நிகழ்ச்சிகளை நாம் கருத்தில் கொள்ளலாம். பொழுது யோபு சொன்னது போல் இதை சொல்லலாம். மனுஷன் விருந்த அனுபவிக்க பிறந்திருக்கிறான். யோபு உத்தமன் சன்மார்க்கனும் தேவனாகிய பயந்து பொல்லாக்க விளக்கிறதுதான் தன்னுடைய நடுவருகைகளை பக்தி உள்ளவனாகவும் மிகவும் செழுமையாகவும் வாழ்ந்து யோபு சந்தித்த பரீட்சை யாரையும் அளித்திருக்க முடியும். தன்னுடைய உடன் மக்களை அபகரிக்கப்பட்டு நண்பராக இகழ்ச்சி செய்யப்பட்டு தேர்களால் பாதிக்கப்பட்டு குடும்பத்தின் கஷ்டப்பட்டு அவன் தேவனை துஸ்தி கேட்க துன்பப்பட்டான். ஆனால் இந்த தூண்டுதலை எதிர்த்து தன்னுடைய உயர்ந்த உத்தமன் ஆழ்த்துகளில் அவன் கூறியதாவது, இப்போது இதோ என் சாட்சி, பரலோகத்திலிருந்து எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உங்களில் இருக்கிறார் என மீட்பர் உயிராயிருக்கிறார். யோபான் தான் விசுவாசத்தை காத்து கொண்டான். தம்முடைய சவால்களை நாம் சந்திக்கும் பொழுது அவ்வாறாகவே நாமும் செல்ல முடியுமா? நாம் துயரங்களை ஆழம்படுத்தும் பொழுது இதோ பாதையில் அநேகர் நடந்து நிலைந்து இருந்த கஷ்டங்களை தோற்கழித்து இருக்கிறார்கள் என்று நினைவில் கொள்ள வேண்டும். நம்முடைய சபையின் சரித்திரத்தில் இவ்வாறாக வெற்றி பெற்ற பலரின் அனுபவங்களை குறித்து நாம் படிக்கிறோம். இதற்கு காரணம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மையத்தில் இயேசு கிறிஸ்துவத்தின் சுசியத்தை வைத்திருந்தனர்.
Jesus Christ, the center of their lives. This is what will pull us through.
Whatever இந்த காரியத்தும் நம்மால் எதிர்கொள்ள இயலமும் நாம் சவால்களை சந்தித்தாலும் நம்மால் அதை எதிர்கொண்டு வென்று வர முடியும். நாம் வலியான படுக்கையிலும் கண்ணீரில் நிறைந்த தலையானையில் உள்ள தெய்வீக உறுதியாலும் விலை உயர்ந்த சக்தியாலும் நாம் பரலோகத்திற்கு உயர்த்து படுகிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்பதே அந்த சத்தியம். அந்த சமாதானம் விலை மதிப்பற்றது. நான் பல இடங்களுக்கு சென்று என்னுடைய அனுபவ காரியங்களை பூர்த்தி செய்ய போது நான் பல காரியங்களை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறேன். துக்கம், துன்பம் உலகத்தில் உள்ள அனைவரும் பகிர்ந்து கொள்கிறோம் என்பது ஒன்று. நான் பலரை சந்திக்கிற அவர்கள் படம் மனக்கஷ்டங்களையும் துக்கங்களையும் பார்த்தேன். துயர காலங்களிலும் உடல் வறந்ததால் வேதனைப்படுவதிலும் விவகாரத்து செய்வதிலும் வழி தவறி சென்ற பிள்ளைகளும் பாவத்தின் பலனங்களும் கஷ்டப்பதை கண்டேன். இந்த பட்டியல் நான்கு கொண்டு செல்லும் ஒரு காரியத்தை கனம்படுத்தி கடினம். ஆனாலும் நான் கவல்களையும் பற்றி நினைக்க போது என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய ஒரு ஞாயிற்று ஆரம்ப பள்ளி ஆசிரியர் தலைவர் சகோதரர் பிரேம்ஸ் எனக்கு வருகிறது. அவர் ஒரு நல்ல விசுவாசி, மிக நங்குமான மனம் உடையவர். அவரும் அவரது மனைவி சாண்டி மற்றும் எட்டு குழந்தைகளும் என் குடும்பத்தை அமர்ந்திருந்தனர். நானும் பேச மனம் புரிந்த பிறகு அங்கிருந்து இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு சென்று விட்டோம். சகோதரர் பிரான்சிஸையும் அவர் குடும்பத்தையும் கல்யாணத்திலும் மற்றும் இறுதி சடங்குகளிலும் கூட்டத்திலும் சந்தித்தோம். 1968 சகோதரர் பிரேம் தனது மனைவி சாண்டியை இறந்தார். அவருடைய இரண்டு பிள்ளைகளையும் இழந்துவிட்டார்கள். ஒரு நாள் 13 வருஷத்துக்கு பிறகு சகோதரர் பிரேம்ஸ் உடைய பேத்தி எனக்கு தொலைபேசி செய்தாள். அவள் விவரித்தால் என்னுடைய தாத்தா 105வது பிறந்த நாளை கொண்டாடினார் என்று சொன்னாள். அவர் ஒரு சின்ன பாதுகாக்கொள்ள இடத்தில் இருக்கிறாள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் அவரிடத்திற்கு சென்று சுவிசேஷ பாடத்தை அவர் கொடுப்பார். அவர் சொன்னதாக சொன்னால், என்னுடைய தாத்தா எங்களிடம் சொன்னார், அவர் இந்த வாரம் இறந்து போய்விடுவார், தயவுசெய்து டாமி மான்சனை கூப்பிடுங்கள், அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். நான் சகோதரர் பிரேம்ஸை சந்தித்தேன். அந்த சாயங்கள் நேரத்தில் நான் அவரை சில நாட்களாக பார்க்கவில்லை. நான் அவரிடம் பேச முடியல, ஏனென்றால் அவர் காது கேட்காமல் இருந்தது. அவருக்கு ஒரு செய்தியை எழுதலாம் என்று நினைத்தால் அவருக்கு பார்வை இல்லாமல் இருந்தது. குடும்பத்தார் எனக்கு செய்தி சொன்னார். எப்படி அவர்கள் செய்தியை அவருக்கு கொடுப்பதென்று, அவர் ஒரு விரல் கையை எடுத்து மற்றொரு கையின் பாதத்தில் அவர் பெயர்களை எழுதும்போது அதன் மூலமாக அவர்கள் அந்த செய்தியை அவருக்கு வெளிப்படுத்தினர். நானும் அதை போல தொடர்ந்தேன். என் அவர் விரலை எடுத்து டாமி மான்சன் என்ற பெயர் அவருக்கு பிடித்த மாதிரி எழுதினேன்.
M-O-N-S-O-N, the name by which he had always known me. Brother Brahms became excited.
சகோதரர் பிரேம்ஸ் உடனே மகிழ்ச்சி அடைந்து என்னுடைய கைகளை எடுத்து அவர் கரங்கள் மேல் வைத்தார். நான் அவருடைய விருப்பம் என்று நான் உணர்ந்தேன். அவருக்கு ஆசீர்வாதம் பெற வேண்டும். என்னிடம் வந்த கார் டிரைவர் மூலம் அவரும் சேர்ந்து அவர் கரங்கள் மேல் வைத்து அவர் விருப்பப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்தோம். அது பிறகு அவர் கண்களிலிருந்து தண்ணீர் கலங்கியது. அவர் என் நன்றியுடன் என் கைகளை பிடித்து, அவர் என் வார்த்தைகளை கேட்காமல் இருந்தாலும் அங்கு பரிசுத்த ஆவி அதிகமாக இருந்ததை உணர்ந்தார். நான் உணர்கின்றேன் அவர் உணர்த்தல் பட்டார் என்று. அவருக்கு தேவையான ஆசீர்வாதத்தை அவர் கிடைத்தது. அவர் பார்வை இல்லாமல் இருந்தாலும் அவர் ஒரு சின்ன அறையில் அறையில் இருந்தபோது அவர் பேசிய வார்த்தை என் இதயத்தை மிகவுமாக தொட்டது. அவர் சொன்ன வார்த்தை, நன்றி என்று சொன்னார். பரலோகத்து பிதா எனக்கு மிக நன்மையை உள்ளவராக இருந்தார். ஒரு வாரத்திற்குள் அவர் சொன்னபடியே காலமானார். அவர் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருந்தார். நம்முடைய பரலோக பிதா நமக்கு கற்பிக்கவும் வளரவும் பலமாக இருப்பதற்கு சந்தோஷப்படுகின்றார். அவருக்கு தெரியும் நமக்கு வர இதயம் உடைக்கும் அனுபவங்களும் துக்கமும் வரும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். நம்முடைய பயிற்சிக்கு எல்லையும் அவருக்கு தெரியும். இருந்தாலும் சோதனைகள் நமக்கு வாழ்க்கையை மாற்றி நாம் முதல் எப்படி இருந்தோமோ அதை மாற்றி நன்மையாக மாற்றப்படும், மேலும் புரிந்து கொள்ள வாய்ப்பு உண்டாக்கும், மற்றும் பலமான சாட்சியும் நமக்கு உண்டாகும். இது நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் நீண்ட காலம் வரை. நாம் பரிசுத்தத்திலும் ஊற்றல் உடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் சோதனைகளிலிருந்து வெற்றி பெற வேண்டும்.
Or no progress toward our goal of eternal life. The poet,
the kavinjan, adhe kurithu inda vaarthigalai ezhudhirikkar. Nalla maram sulabamaga valarvadillai. Balamana kaatru balamudiya marangal. Dooramana aagayam miginda neelam. Adhigam puyal adhigamana balam. சூரியம் மற்றும் குளிர்ச்சி, மலையும் பனியும், மரத்திலும் மற்றும் மனிதர்களில் நல்ல மரங்கள் வளர்கிறது. போதகர் மற்றும் நம்முடைய ஆழமான கஷ்டங்களை, நோவுகளையும் துன்பங்களும் அறிவார். அவர் மற்றும் நமக்கு சோதனை நேரத்தில் சமாதானத்தை தருவார். அவர் மட்டுமே துக்கத்துக்கு ஆழமாக வார்த்தைகளை, சமாதான வார்த்தையை கொடுப்பார். நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் துக்கத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாக்கள் இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நூகம் மெதுவாய், என் சுமை இலகுவாய் இருக்கிறது என்றார். நாம் கஷ்டமான காலத்திலும் அல்லது சந்தோஷமான காலத்திலும் அவர் நம்மிடம் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அவர் எப்போதுமே மாறாதிருப்பார். நாம் பரலோக பிதாவிடம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் கஷ்டங்கள் அனுபவித்த பிறகு அவரை நினைக்க வேண்டியது அவசியமில்லை. நாம் பரலோக பிதா நெருங்கி முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்வதற்கு நாம் கண்டிப்பாக அவரிடம் ஜெபம் செய்ய வேண்டும். அவரை சொல்வதை கேட்கவும் உண்மையாக ஒவ்வொரு நேரத்திலும் அவரை தேட வேண்டும். அது துக்க மத்தியிலும் ஆனந்தத்திலும் அவருடைய வாக்குத்தத்தை, நான் உங்களை தேர்க்குவிடேன், நான் உங்களை கைவிட மாட்டேன். இன்னிருக்கும் எல்லா பலத்து ஆத்மாவின் பலத்தையும் நான் சாட்சியளிக்கிறேன். தேவன் ஜீவிக்கிறார், அவர் நேசிக்கிறார். அவருடைய ஒரே திருக்குமாரன் ஜீவிக்கிறார், அவர் நமக்காக பாடுபட்டார். அவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நம்முடைய வாழ்க்கையில் ஒளியாக சுற்றி மகிமைப்படுத்துகிறது. ஆகையால் நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்த நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின். ஆமேன்.
Our dear Heavenly Father,
எங்கள் அருமையான பரலோகத்திற்கு பிதாவே, இந்த கூட்ட மாநாட்டுக்காக நாங்கள் மிக்க கடமைப்பட்டுள்ளவர்களாக இருக்கிறோம். தங்களுடைய தலைவர்கள் மூலமாக கொடுத்த இந்த மிக உயர்ந்த செய்திகளுக்காக நாங்கள் மிக்க கடமைப்பட்டுள்ளவர்களாக இருக்கின்றோம். தங்களுடைய திருக்குமாரனுடைய பாவ நிவர்த்தனைக்காக நாங்கள் மிக நன்றி உள்ளவர்களாக
இருக்கின்றோம். Afflictions. And we pray that their afflictions may be
அனைவரும் யாரும் துக்கத்தாலும் துன்பத்தாலும் வேதனைப்பட்டு இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
We pray that we may take in our hearts the message that we received today.
இன்று நாங்கள் கிடைத்த இந்த செய்திகளை எங்கள் இதயத்தோடு வைத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமென்.
This has been a broadcast.
இந்த பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 183rd அரையாண்ட பொதுமாநாட்டின் முதல் கூட்டமாகும். சபையின் பொது அதிகாரிகள் மற்றும் சபையின் பொது அலுவலகத்திலிருந்து சொற்பொழிவாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன. மார்மன் அரசரிப்பு கூடார பாடற்குழுவால் இசை வழங்கப்பட்டது. இந்த ஒலிபரப்பு பானவில் விநியோகத்தால் ஒரு பொது சேவையாக வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் எந்த ஒரு மறு தயாரிப்பு, மறுபதிப்பு, ஒளிப்பதிவு, எழுத்து வடிவு மகத்திலும் மற்றும் பிற பயன்பாடும் எழுத்து மூலமாக ஒப்புதலின்றி தடை செய்யப்பட்டுள்ளது.